நம்முடைய விசுவாச அறிக்கையும் ரோமர் 2வது அதிகாரமும் 10 கற்பனைகள், ஆண்டவருடைய மாரல் லா, அதை வந்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் படைக்கும்போது, நம்மளை தன் சாயலாக படைக்கும்போது அது நம்ம இருதயத்தில் எழுதிட்டாருன்னு சொல்லுது. அது நம்மளில் ஒரு பாகம். ஒவ்வொரு மனுஷனும் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ ரட்சிக்கப்படலையோ அவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். மனசில் 10 கற்பனைகள் தெரியும். ஒவ்வொரு ஏன் ஒரு இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு சீக்காக இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், தகப்பன் தாயை அவமானப்படுத்துறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியுது அவங்களுக்கு, யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் கொலை செய்கிறது, வேசித்தனம் செய்கிறது, இதெல்லாம் தப்புன்னு தெரியும். அதுக்காக கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ மனுஷனாக இருந்தால் இது தப்புன்னு உனக்கு தெரியும்படிக்கு உள்ளேயே இன்பில்ட் பண்ணியிருக்கிறார் இந்த ரூல்ஸ். சில ரோபோஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை அது ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும், அது இஷ்டத்துக்கு செஞ்சிச்சுன்னா சர்வநாசம் தான். நம்மளாம் அவ்வளோதான், ஏஐயில் அழிஞ்சு தான் போயிடுவோம். நம்மளெல்லாம் அழிச்சிரும் அது. நம்முடைய விசுவாச அறிக்கை அந்த நியாய கற்பத்து கற்பனையுடைய அவசியம் ரொம்ப அருமையாக சொல்லுது. அதுதான் நம்ம 1689 படித்து வரோம். அந்த 10 கற்பனை யாரையும் ரட்சிக்காது தான். ரட்சிக்கணும்னா இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பணும். ஆனால் அந்த 10 கற்பனை வந்து நம்ம வாழ்க்கையில் போகிற ஒரு நீதியின் விதி. ஒரு ரோட்டில் போகிறோன்னா சரியான ரோட்டில் நம்ம போகிறதுக்கு, எங்கேயோ பள்ளத்தில் குழியில் போய் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு சரியான ரோட்டில் நம்ம போகிறதுக்கு ஒரு நீதியின் பாதை, ஆண்டவருடைய ஆசீர்வாதமான பாதை. எப்படிங்க 100 ரோடு இருக்குது, நான் எப்படி பெஸ்ட்டாக போய் நல்ல ரோட்டில், கடைசியில் சில பேர் ரோட்டில் போய் கடைசியில் கீழே குழியில் உளுந்து அழிஞ்சிருவாங்க. எவ்வளோ பேர் போகிறாங்க இல்லைங்களா, அது அழியிறது வந்து அவங்க ஆரம்பித்த ரோடை பொறுத்து இருக்கு. ஆனால் சரியான ரோட்டில் நாம் போகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனைகள் தான் எனக்கு ரோடை காட்டுது. அந்த ரோட்டில் நம்ம போகணும் அப்படின்னு தான் ஆண்டவருடைய சித்தம். இப்போ அந்த 10 கற்பனை என்ன சொல்லுது, நமக்கு நீதியின் பாதை எப்படி காட்டுதுன்னா, நம்ம அந்த ரோட்டில் போகிறோமான்னு போயிட்டு இருக்கும்போது நம்ம இருதயத்தில் வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு செய்கிறோம், அந்த தப்பை உணர்ந்து இயேசுவுடைய அவசியத்தை, அப்புறம் பாவத்தை நம்ம வாழ்க்கையில் கட்டுப்படுத்த, அதுக்கு கீழ்ப்படிய, அதனால் ஆசீர்வாதம் பெற 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஓகே, இந்த வாழ்க்கையிலையும் சரி, பராமரிப்பின் ஆசீர்வாதங்கள் யாருக்குங்க வருது பாருங்களேன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக அவிவிசுவாசிகளாக இருந்தாலும் ஒழுங்காக அப்பா அம்மாவுக்கு அடங்கி அவங்க பேச்சை கேட்குற, வெளிப்பிரகாரமாக ஒரு அப்பா அம்மாவை ஆனர் பண்ணுற கலாச்சாரம் பிள்ளைகள் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறதா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. மற்ற என் இஷ்டத்துக்கு இருப்பேன் ஆண்டவருடைய கற்பனையை உடைக்கிற பிள்ளைகளுக்கு எங்கே போனாலும் விடியாததை நம்ம பார்க்குறோம். எங்கே எந்த புருஷன் உண்மையாக தன் மனைவியை நேசிக்கிறானோ, எந்த மனைவி புருஷனுக்கு அடங்கி வாழ்கிற அந்த குடும்பம் தான் நல்லா இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா. ஏன், அது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்ததில்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டது, இருதயத்தில் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும் இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். கடவுள் வந்து ஒரிஜினலாக ஒரு மிகுந்த மனுஷனுடைய சந்தோஷ பாதைக்கு கொடுத்தாரு. அதில் கடைசி ஒவ்வொரு கற்பனையும் முத்தானது தான். ஆனால் அந்த கடைசி கற்பனை வந்து என்ன, கடைசி கற்பனை இச்சியாது இருப்பாயாக, பொருளாசை, டு நாட் கவெட், பொருளாசையை வளர்த்துக்காத, பொருளாசையை வளர்த்துக்காது. ஏன், அதுதான் எல்லாத்துக்கும் பேஸ் மாதிரி. அந்த பேஸை நம்ம உடச்சிட்டோம்னா 10 கற்பனையும் உழுந்துடும். எந்த மனுஷனுக்கு அளவுக்கு அதிகமாக பொருளாசை வளர்த்துக்கிறானோ அவன் தன் வாழ்க்கையில் இருக்கிறதுல திருப்தி படாமல் கடவுளை ஆராதிக்க முடியாது. வேறு தேவர்களை கூட விட்டா தேடுவான். அவன் ஓய்வு நாளை ஆசரிக்க முடியாது. ஓய்வு நாள்லையும் தன் பொருளாசையை நிறைவேற்ற சம்பாதிக்கணும், ஏதாவது செய்யணும்னுப்பா அவனை பண்ண முடியாது. பொருளாசை பொறாமையை வளர்த்துக்கணும், வேசித்தனம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன, பொருளாசை அவனை மற்றதில் ஆசைப்பட வைக்கும். பொருளாசை இருக்கிறவன் திருடாமல் இருக்க மாட்டான். பொருளாசை இருக்கிறவன் மற்ற கொலை செய்யாமல் இருக்க மாட்டான். மற்றவனுக்கு மேலே குறாம கோபம், ஓய்வு நாள் எல்லாமே உடஞ்சிரும் அந்த பொருளாசை. அதுதான் பேஸ். கடவுள் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய பழைய உடன்படிக்கையாக 3 கற்பனையை கொடுத்தார். ஒன்று வந்து மாரல் லா, எந்த கற்பனையை மனிதனுடைய இருதயத்தில் எழுதியிருந்தாரோ அதே கற்பனையை எழுத்தில் பலகையாக கொடுத்தார். 2வதாக சடங்கு முறையான செரமோனியல் லா, அப்புறம் ஜுடிஷியல் லா. இது 3 லாவை கொடுத்தார். அந்த மூணு கற்பனைகளில் நம்ம விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, செரமோனியல் ஜுடிஷியல் லா இஸ்ரவேல் மக்களோடு முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு பொதுவான நியாயம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி உதவும். சில புதிய ஏற்பாடில் இருக்கிற மக்களுக்கு சில கொள்கைகளை பார்த்துக்கிட்டு நடக்கிறதுக்கு நமக்கு உதவும். அதை தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். லேவிய ராமத்தில் நான் யாருக்காவது சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் ஆடு கொண்டு வரணும், மாவை கொண்டு வரணும்னு இல்லை, நான் சொன்னது இல்லை, அதனோட கொள்கைகளை சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லைங்களா. அதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வந்து 17வது அதிகாரம் தான் ஒரு சென்டர் மாதிரி, லேவியர் ஆகமத்துக்கு ரெண்டு கதவை திறக்கிற மாதிரி. இப்போ என்ன செய்யுது, 17வது அதிகாரத்திலேருந்து 17 அதிகாரம் வரைக்கும் மோஸ்ட்லி செரமோனியெல்லாம் தான் இருந்துச்சு, சடங்கு முறையான. இப்போ 18வது அதிகாரத்திலேருந்து தொடர்ந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, மாரல் லா கொண்டு வரார். இது வரைக்கும் 17வது அதிகாரம் ஓகே, பழைய ஏற்பாடு நமக்கு வெறும் பிரின்சிபலை தான் கற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போது அது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் இல்லை, அதிலுடைய பயன்கள் நமக்கும் உண்டு. ஏன், நமக்கும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. புதிய ஏற்பாடில் அது போகலை, காலத்துக்கும் உரிது 10 கமாண்ட்மெண்ட்ஸு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம போன அதிகார உதாரணத்துக்கு பார்த்தோம், என்ன பார்த்தோம், ராங் செக்ஷுவல் சென்ஸ் இல்லைங்களா, அதை பார்த்தோம். அதில் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் கானானியர்கள் பூமி வாந்தி எடுத்து போடும், கானானியர்களை தண்டிப்பேன்றார். ஏன் அந்த கற்பனையை உடைச்சிருக்காங்க, 6வது கற்பனை? ஏன், அவங்களாம் அந்நியருங்காச்சே, அவங்க உடைச்சா என்ன? அது கானானியராக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் சரி, 10 கற்பனை எல்லாருக்கும் பொருந்தும், அது எல்லா அந்நியர்களுக்கும் பொருந்தும். அதை கடைப்பிடிக்காத போது நீ விசுவாசியாக ரட்சிக்கப்பட்டியா, அதெல்லாம் கிடையாது, உனக்கு தண்டனை வந்தே வரும் பாருங்களேன். அதனால தான் கானானியர்களை தண்டித்தார். அவங்க வந்து சடங்கு கொடுக்கல, பலி கொடுக்கலன்னு அவங்கள தண்டிக்க மாட்டார், அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. ஆனால் 10 கற்பனை, அது கானானியராக இருந்தாலும் சரி, ஏத்தியராக இருந்தாலும் சரி, நம்ம ரட்சிக்கப்படாத எல்லா மனித குலத்திற்கும் கொடுக்கப்பட்டது. அதை நம்ம இன்றைக்கி நம்ம அதை பின்பற்றாத போது கடவுளுடைய தண்டனை இந்த வாழ்க்கையிலையும் வரும். இன்றைக்கி 19வது அதிகாரம் வந்திருக்கிறோம். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமாக 10 கற்பனையின் சாரத்தை கொண்டு தான் இது எழுதி இருக்கிறது. இந்த அந்த 10 கற்பனையின் ஆர்டரில் வரல, இது சடங்கு முறையான அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது சிலதெல்லாம் கலந்து கொடுத்துருக்கிறார் அந்த சூழ்நிலைகளுக்கு. இதில் மூணு காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதில் பல 10 கற்பனைகள் இது வரும். 1-3 வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த கற்பனைகளுக்கு வந்து ஒரு அடித்தளம் சொல்கிறார். ஏன் இந்த கற்பனைகளை பின்பற்றணும், நீ இஸ்ரவேல் புத்திர, 2வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரன் சபை அனைத்தோரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கு, பரிசுத்தராய் இருங்கள். அது இஸ்ரவேலுக்கு பேசி இருந்தாலும் இந்த கற்பனை நமக்கு இல்லையா? பேதுரு சொல்கிறார் இல்லையா, அவர் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும் இல்லைங்களா. பரிசுத்தம் அப்படின்னா கடவுளை நம்ம பின்பற்றணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த பரிசுத்தம்னும் போது நம்ம என்ன, யாராவது பரிசுத்தம்னு பேசினா திடீர்னு நம்ம ஆஃப் ஆகிடுவோம். அதுக்கு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பரிசுத்தம்னா என்ன, ஒரு ஹோலினா ஒரு ஹோல்னஸ், அது முதல்ல பிரித்து இருக்கணும்னு வருது, ஆனால் இன்னொன்று ஹோல்னஸ், அப்படியாவது கம்ப்ளீட்டாக நிறைவாக இருப்பது. நம்ம வந்து நம்முடைய எல்லா பாகங்களும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அது செயல்பட வேண்டிய விதத்தில் வாழ்க்கையில் செயல்படுறது தான் அங்கே ஹோலி பாருங்களேன். நம்ம வாழ்க்கை, நம்ம சிந்தனை, நம்ம இருதயம், நம்ம குடும்பம், நம்முடைய வாழ்க்கை, வேலை எல்லாமே ஒழுங்காக இருக்க வேண்டிய இடத்துல, அது விருப்பம் இல்லை உங்களுக்கு, அதுதான் அங்கே ஹோல்னஸ். கடவுள் வந்து நம்மளை எப்படி படைச்சாரோ, எந்த நிலையில் படைச்சாரோ, எவ்வளோ ஒழுங்காக படைச்சாரோ, எவ்வளோ அருமையாக படைச்சாரோ, அந்த நிலையில் நம்ம செயல்படுறது தான் பரிசுத்தம். அப்படி ஏன் அதை நான் பரிசுத்தமாக இருக்கணும், உம்முன்னு அந்த பாதிரியார்கள் ரோமன் கத்தோலிக்கில் வச்சுக்கிட்டு துறவியாக சோகமாக இருக்கிறதுக்கு இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் முடியும். நம்ம குடும்பம் பரிசுத்தமாக இருந்தால், ஒழுங்காக இருக்க வேண்டிய இடத்துல பிள்ளைகள், இருக்க வேண்டிய இடத்துல ஹஸ்பண்டு, இருக்க வேண்டிய இடத்துல மனைவி, நம்ம வேலை, நம்ம சிந்தனை, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியும். இன்னொரு விதத்தில் சொன்ன போனால், நான் எப்படி பரிசுத்தமாக பரிபூர்ணமாக எப்பொழுதும் சமாதானமாக நிறைவான சந்தோஷத்தோடு இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அதான் ஹோலினஸ் இல்லைங்களா. ஆண்டவர் எப்படி ஆண்டவரே பரிசுத்தமாக இருப்பது, நாங்கள் எப்படி ஆண்டவரே சந்தோஷமாக இருப்பதுன்னா, அவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு, அந்த நாங்கள் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் இருக்கணும்னு சொல்லி அடுத்ததாக எப்படி ஆண்டவரை இருப்பதுன்னா 10 கற்பனைகளை சொல்லித்தரார். எப்படித்தான், ஏன்னா என்னுடைய இயற்கையின் பிரதிபலிப்பு தான் 10 கற்பனைகள். ஒரே வழி, நீ பரிசுத்தமாக இருக்கணும், எல்லாம் நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும்னா, நான் உமக்கு கொடுத்த கற்பனையின்படி நீ இருக்க பார்த்துக்கணும். என்னுடைய லா தான் உனக்கு காட்டுது எப்படி நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அது ஆகவே இந்த பகுதியை வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, முதல் கற்பனை எதுலேருந்து ஆரம்பிக்கிறாருனா, 5வதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. அது 3வது வசனத்தில் 5வது கற்பனை, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பேசிக் பிரின்சிபல்ஸ், த பேசிக் ஹோலினஸ்ன்னு ஒரு பாடத்தை நம்ம படிக்கலாம். அதில் ஒரு 2-3 வாரம் கூட நம்ம அதை படிக்கணுமா இருக்கோம். இந்த அதிகாரத்தில் அடிப்படை பரிசுத்தம், பரிசுத்தம் ஆரம்பிக்கிறதே இதில் தான். இது இல்லாமல் பரிசுத்தத்தை பற்றி பேசக்கூடாது. பரிசுத்தம்னா இப்போ பார், ஜாம் பண்ணிக்கிட்டு இல்லை வேதத்தை படிச்சுக்கிட்டு இல்லை ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து முடிச்சு, பரிசுத்தம் இதுதான் ப்ராக்டிக்கலாக, இதுதான் பேசிக் ஹோலினஸ். என்னங்க பேசிக் ஹோலினஸ், அதனோட பயனில் தான் படிப்போம். 5வது கற்பனையை பார்ப்போம். பரிசுத்த பேசிக் ஹோலினஸ்ஸு, பரிசுத்தத்துக்கு அடிப்படை, அந்த பரிசுத்தினுடைய முதிர்ச்சி, அந்த பரிசுத்தத்துக்கு வருகிற சோதனை, இந்த 3 தலைப்பில் பார்ப்போம். இது 10 கற்பனையை பொறுத்தது. 10 கற்பனை என்ன, வாட் இஸ் த 5th கமாண்ட்மெண்ட் சில்ட்ரன், தௌ ஷல் ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், தகப்பன் தாயும் கனம் பண்ணணும். தட் இஸ் த 5th கமாண்ட்மெண்ட். அதனோட பேசிக்கு ஹோலினஸ் அதான். நீ இருக்க வேண்டிய இடத்துல வாழ்க்கையில் எல்லாம் இருக்கணுமா? டு யூ வாண்ட் டு பி ஹாப்பி? டு யூ வாண்ட் எவ்ரி திங் டு பி இன் த ரைட் பிளேஸ்? டு யூ வாண்ட் மீ டு பிளஸ் யூ? ஹானர் யுவர் ஃபாதர் என்னதான் 5th கமாண்ட்மெண்ட்டு. அதனோட ஃபவுண்டேஷன் அதான், அங்கேருந்து தான் ஹோலினஸ்ஸே ஆரம்பிக்குது. அது இல்லைன்னா ஹோலியே இல்லை, நீ ஆர் அன்ஹோலி, நீ பரிசுத்தமே இல்லை, அசுத்தம் நீ. அது இல்லைன்னா அங்கே தான் ஆரம்பிக்கிறதே எல்லா ஹோலினஸ். ஓகே, அதனோட முதிர்ச்சியை பார்ப்போம், அது வளர்றது வெளியில் எப்படி தெரியும்ன்றத. 3வது அதுக்கு வருகிற சோதனைகளை பார்ப்போம். ஓகே, ஃபவுண்டேஷன் எங்கே வருது? 3வது வசனத்தை, அந்த வசனத்தை பாருங்கள். இதுதான் 1st பிரின்சிபிள் ஆஃப் ஹோலினஸ், பேசிக் பிரின்சிபிள். எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஷெல் ரிவர் இஸ் மதர் அண்ட் இஸ் ஃபாதர் அண்ட் கீப் மை சாபத்ஸ், I am the Lord your God. Every one of you should fear his mother and his father. உங்களில் அவன் தன் தாயையும் தன் தகப்பனையும் என்ன போட்டிருக்கு, பயந்திருக்கவும் என் ஓய்வு நாளை ஆசரிக்க கடவீர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். Every one of you, every man should fear his mother and his father. Ida holiness nudiya basic principle, basic adippada idha. Idha 10 palagaila 2வது palagaila modal karpana idhu da, 2வது palagaila vaakkuttam ulla karpana idhu da, illaya. The 1st commandment in the 2nd tablet idhu da. இது வந்து காட்ஸ் பிளெஸ்ஸிங் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா, சும்மா எப்பப்பார் காட் பிளெஸ் மீ, காட் ஃபுல்ஃபில் மை ட்ரீம்ஸ், காட் பிளெஸ் மீ, பி வித் மீ, பிளெஸ் மீ, பிளஸ்ன்னு சொல்கிறதுல வெற்றி வராது. பிளெஸ்ஸிங் எப்படி வரும், பிளெஸ்ஸிங்கு எப்பப்பார் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் தான் பிளெஸ்ஸிங் வருது. சும்மா ஜபிக்கிறவங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் கொடுத்தா எல்லாரும் ஜபிக்கிறாங்க, முஸ்லீமும் ஜபிக்கிறாங்க இல்லைங்களா, இந்துசம் ஜபிக்கிறாங்க. ஜபிக்கிறதுனால பிளஸ்ஸிங் வராது. அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர் பொதுவாக மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையை கீழ்ப்படிஞ்சால் தான் அவனை உருப்படுவான் பொதுவாக. ஓகே, 10 கற்பனை என்ன, ஹானர் யுவர் ஃபாதர். அது 10 கற்பனை என்ன சொல்லுது, கனம் பண்ணுன்னு சொல்லுது, ஹானர் சொல்லுது. இந்த வசனம் பாருங்களேன், அதெல்லாம் போய் ஒரு பிரத்யேகமாக ரொம்ப ஆச்சரியம். இது வரைக்கும் அப்படி நம்ம பார்த்ததில்லை. பிரத்யேகமாக என்ன சொல்லுது, ஃபியர், பயப்படு. என்னங்க பயப்படுன்னு அர்த்தம், ஒரு சுகமான பயம். எபிரேயர் வார்த்தையில் யாரேன்ற வார்த்தை, எந்த வார்த்தை கடவுளுக்கு பயப்படணும்னு போட்டிருக்கோ அதே வார்த்தை தான். நீ கடவுளுக்கு பயப்படுற மாதிரி பெற்றோருக்கு பயப்படணும். 32வது வசனத்தில் ஃபியர் காட்ன்னு வருது, அதே வார்த்தை தான் இங்கே. அப்பா அம்மாவுக்கு பயப்படு, லிட்ரலாக அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு போகாத இருக்கிறதுக்கு பயப்படு, அவங்கள கோபப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பயப்படு, அவங்கள அதிருப்திப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பயப்படு. அவங்க ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுக்குற பதில் மனக்கசப்பில் உனக்கு சாபங்கீபம் கொடுத்துட போகிறாங்க, அதுக்கு பயப்படு. அவங்கள கத்தி பேசுறதுக்கு பயப்படு, அவங்கள கேலி பண்ணுறதுக்கு பயப்படு, அவங்கள குற்றப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு விரோதமாக செய்கிறதுக்கு, விரோதமாக பேசுறதுக்கு பயப்படு. ஃபியர் யுவர் பேரண்ட்ஸ். அவங்கள அவமானப்படுத்துறதோ, கேலிப்படுத்துறதோ, நக்கலாக பேசுறதோ, அவங்களுக்கு விரோதமாக மனசில் முறுமுறுக்கிறதுக்கோ பயப்படு. ஃபியர் யுவர் பேரண்ட்ஸ். கமான் பாஸ்டர், எந்த ஜெனரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க? என்னவோ நீங்கள் பேசிட்டே போகிறீங்க. நாங்கள் எந்த ஜென்சி? நாங்கள்லாம் ஜென்சி. இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க முடியுமா? சீரியஸாக எடுத்துக்க மாட்டியா நீ? அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். உங்களில் அவன் அவன் தன் தன் தகப்பன் தன் தன் தாயும் தன் தகப்பனையும் பயந்திருக்க கடவான் கடவீர். ஏன்? அது காரணம் என்ன? உங்கள் அப்பா அம்மா சொல்கிறதுனாலையா, இல்லை யாரோ கிறிஸ்டியன் ட்ரெடிஷன், இல்லை சர்ச் சொல்கிறதுனாலையா? யார் சொல்கிறது இது? அந்த கடைசி வசனத்தில் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அது ஏன் போட்டிருக்கிறாரு? அது என்னங்க அர்த்தம்? இது ஒரு முட்டாள்தனமான மத பாரம்பரியம் கிடையாது. இது ஏதோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணுன்றதுக்காக உனக்கு சிலுப்பி சொல்கிறது கிடையாது. ஐ த லார்ட், இங்கிலீஷில் பாருங்கள், ஹால் கேபிட்டல்ஸ், ஆல் கேபிட்டலில் போட்டிருக்கா உங்கள் இங்கிலீஷ் பைபிளில். எல்லோ ஆர்டி எல்லா ஆசம் யெகோவா சொல்லுகிறேன், இறையாண்மை உள்ள தேவன், அதிகாரம் உள்ள தேவன் சொல்லுகிறேன். எல்லோருக்கும் ஜீவனை சுவாசத்தை சகலத்தையும் கொடுக்குறவர், காலில் நம்ம பார்த்த மாதிரி எல்லாம் அவர் கால் கீழே இருக்கிறவர், நசுக்கிடுவார் அவர் வந்து. அது அதுவே பெருசு. ஐ எம் த லார்டுன்றார், ஆல் கேப்ஸ், யாவே நேம். எல்லாத்தையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் எங்கெங்கே இருக்கணும், எங்கெங்கே வைக்கணும், என்னென்ன இதுன்னு பண்ணுறவர், காலங்களையும் மனிதர்களையும் அவருடைய எல்லைகளையும் அவருடைய உயர்வுகளையும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற லார்ட் சொல்கிறேன். அவருடைய கட்டளை இது. அது மாத்திரம் இல்லை, ஐ எம் த லார்ட் யார் காட். உன்னை படைச்சவரப்பா, உனக்கு எது சந்தோஷம், உனக்கு எது நல்லதுன்னு தெரியும்ப்பா எனக்கு, உன்னை நான் படைத்த விதம் எனக்கு தெரியும், இது பண்ணாதான் நீ சந்தோஷமா இருப்பேன் நான் சொல்றேன் கேளு. நான் தான் அவனை ஒரு நாள் நியாயம் தீர்க்க போறேன். இதை எப்படி ஒவ்வொரு இதுவும் நான் வச்சு தான் அவனை நியாயம் தீர்க்க போறேன், வாழ்க்கையை அமைக்க போறேன். ஐ ஹவ் கமாண்டட் யூ. இது கடவுளுடைய அதிகாரபூர்வமான சீலுங்க. ஐ எம் த லார்ட் யுவர் காட். நான் என்ன, நான் சைன் பண்ணி சீல் பண்றேன். இது நான் கடக்கு கொடுக்குற கட்டளை. இதை மீறினா என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய நாமத்தை, என்னுடைய உங்கள் அப்பா அம்மாவை மாத்திரம் மீறுறது இல்லைப்பா, இது என்னையே நீ மீறி என்னையே எதிர்க்கிற மாதிரி நான் பார்ப்பேன். இது ஏன் கட்டலை பாருங்களேன். அவர் அதானே போட்டிருக்கு, நான் சும்மா அவங்கள மிரட்டணும்னு போடல. அங்கே பாருங்கள், இது ஒரு ஒரு சஜஷன் கிடையாது. கேட்டால் நல்லா இருப்பப்பா, இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருப்பேன், அப்படி கிடையாது. இட்ஸ் அத்தாரிட்டேட்டிவ் சீல். உன் வாழ்க்கைக்கு இதான் ரோடு, இதான் ரூல். இது நான் நெகோஷியபிள் டிகிரின்னு வாங்க. இது கொஞ்சம் மாற்றிக்கலாமா? இது கொஞ்சம் இல்லை இல்லை இல்லை. ஐ ஆம் த லார்ட் யுவர் காடுன்னு நான் அதான் தேவனாகிய கர்த்தர்னு சீல் போட்டார்னா அதை மாற்ற முடியாதுங்க. அதை பற்றி பேச முடியாது, டிஸ்கஷன் கிடையாது. இன்னுமே முடிஞ்சு போச்சு, சொன்னது முடிஞ்சு போச்சு. அதை கீழ்ப்படியாமல் போகும்போது டெரபிள் கான்சிக்வன்சஸ், பயங்கரமான விளைவுகள் வாழ்க்கையில் வரும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரே பாஸ்டர், எங்கள் அப்பா அம்மா ஓல்டு ஜெனரேஷன், எங்கள் அப்பா அம்மா ஓல்டு ஜெனரேஷன், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியாது, நாங்கள் ஜென்சி. என்ன அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை, எனக்கு எத்தனையோ கனவுகள் இருக்கிறது, எனக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது, ஜெனரேஷன் கேப் ரொம்பவாக போயிடுச்சு. நான் சொல்கிறது தான் கரெக்டு, அவங்க சொல்கிறது கரெக்ட் இல்லை. நான் என்ன சொல்கிறது, நான் எங்கள் எல்டர்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களை கீழ்ப்படியாததில் மாத்திரம் இல்லை, முதல் பலகையில் ரெண்டாவது பலகையில் ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட் பேசிக் ஒபீடியன்ஸ் இதான்ப்பா. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கணும் இதான் பார்க்கிறார். இந்த பாதை தான் உன்னை சரியான சந்தோஷமான ஆசீர்வாதமான கடவுள் நியமித்த திருப்திகரமான வாழ்க்கையின் பாதைக்கு கொண்டு போவோம். வேணுமா அப்படி ஒரு வாழ்க்கை? திஸ் இஸ் த பாத், இதுதான் ரூல். டிராஃபிக் ரூல்ஸில் நம்ம போகும்போது என்ன ஆகும், சில நேரத்தில் பிரேக் பண்ணலாம் ரூல்ஸு, இல்லைங்களா? அவங்க 100, 80, 60 தான் கிலோமீட்டர் ஸ்பீடுனால் நம்ம என்ன பண்ணுவோம், 100 ஓட பார்ப்போம். 100 போயிட்டே இருக்கும்போது திடீர்னு போர்டு இருக்கலாம், போர்டை நம்ம பார்க்காம போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அந்த காலத்துலலாம் நம்ம போயிட்டே இருக்கலாம், இப்போ என்ன ஆகுது, கேமராவில் பிடிச்சி வெப்சைட்டில் வந்துடுது. நெக்ஸ்ட் டைம் பிடிச்சாங்கன்னா திடீர்னு ஒரு வாட்டி ஷாக், எனக்கு எந்து போய் நோ பார்க்கிங்கில் நிற்க வச்சு 10,000 ரூபாய் பில்லை போட்டாங்க. நான் தப்பிச்சா யாரும் நம்ம பார்க்கலன்னு நம்ம நினைக்க, பா நோ பார்க்கிங்கில் விட்டுறோம், பிள்ளைகளை பிக் பண்ண, ஆனால் ஒவ்வொரு டைமும் ஃபோட்டோ பிடிச்சிருக்கிறான். கடவுள் வந்து சிக்னல் போர்டை போட்டிருக்கிறார், இதுதான் இது ரூலு 60. நீ பாட்டுக்கு 100 ஓடிட்டு இருக்க, ஒன்றும் ஆகலைன்னு போவாத. ஒவ்வொரு ரூலையும் டிராஃபிக் போலீஸ்காரங்களே ஃபோட்டோ பிடிச்சி பெனால்ட்டியை வைக்கும்போது நீ ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில் மீறுறத, ஒவ்வொரு தடவையும் இதுக்கு விரோதமாக போகிறத, ஒவ்வொன்றுக்கும் பெனால்ட்டி சேர்த்து வைக்க மாட்டார். அவருக்கு இல்லாத சிசிடிவியா? உன் இருதயத்தில் இருக்கிற, உன் மனதில் இருக்கிற ஒவ்வொரு ரோட்லேயும் சிசிடிவி வச்சுருக்கிறாரு. உன் சிந்தனை இருதயம் எல்லாம் தெரியும். அவங்கள ஒவ்வொரு தடவையும் மதிக்காமல் பயப்படாமல் நீ செஞ்ச நினச்ச முறுமுறுத்த எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாத்துக்கும் பெனால்ட்டி உனக்கு சேர்த்துட்டு உன் தலையில் வந்து விடியாமல் இருக்காது. பிகாஸ் ஐ ஆம் த லார்ட், நான் கர்த்தர், நான் சொல்கிறது இது, அவங்க சொல்கிறது கிடையாது. இதான் ரூல் போடுங்க. ஒருவேளை அவங்க அப்பா அம்மா இந்த இதான் கிராஸ் பார்டர், இது போகக்கூடாது நீனு ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஜீப்ரா கிராஸிங், ரெட் லைட்டு போவாதுன்னு. பாசம் நிறைஞ்ச பாசம் அவங்க அப்பா அம்மா மறைக்கலாம், அவங்க வேண்டாம் அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம், புள்ள நல்லா இருக்கணும்னு ஒன்றும் சொல்லாமல் இருக்கலாம். அவங்க அவங்க கீழ்ப்படிதெல்லாம் மறக்கலாம்ப்பா, நான் எல்லா கீழ்ப்படிதலையும் நோட் பண்ணி பெனால்ட்டியாக சேர்த்து வச்சுக்கிட்டு வருவேன், அதை பொறுத்து தான் வாழ்க்கையை நான் அமைப்பேன். தட்ஸ் ஹவ் யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி. உன் ஸ்டடீஸில் சரி, உன்னுடைய ஃப்யூச்சர் கனவில் சரி, என்ன இருந்தாலும் அதை பொறுத்து தான் நான் செய்ய போகிறேன். ஏன் சில்ட்ரன் பாருங்களேன், இது பாருங்கள், ஐ ஆம் த லார்டு வந்து அதுவே நம்மளை நடுங்க வைக்கணும் இல்லைங்களா? பாருங்கள், ஒவ்வொரு பெனால்ட்டியும் நம்ம தலையில் வந்து விடியோங்க. உங்களில் அவனவன் தன் தன் தாயும் தகப்பனைக்கு பயந்திருக்க கடவான். அவங்கள மரியாதை பண்ணு, பயபக்தியோடு நடந்துக்க, அவங்கள எதிர்த்து எரிஞ்சு பேசாத, அவங்கள அவமானமாக பேசாத. ஃபியர் தெம் அதிசயம். சீல் போட்டது மாத்திரம் இல்லை, இந்த கற்பனை எதோடு இணைச்சிருக்கிறாரு பாருங்களேன். அதான் தமிழில் மாற்றி மாற்றி வருது, எதோடு இணைச்சிருக்கிறாரு பாருங்களேன். 3rd படிங்க, Verse 3.
உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகவனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள்.
வா, ரிவர்ஸாக வரல. ஃபஸ்ட்டு தகப்பன் தாயை போடுறாரு, அவங்களுக்கு பயந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு போய் இதை போய் கனெக்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பலகைக்கு. ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? ஏன் ஒரு சமுதாய முதல் கடமையும் ஓய்வு நாள்ன்னு 10 கற்பனை. ஓய்வு நாளில் தான் இஸ்ரவேலை தம்சமாய் அழிஞ்சு போச்சு. அதை கடைப்பிடிக்கலன்னு தான் அவங்கள இன்னமே 70 இயர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஓய்வு தேசத்துக்குன்னு சொல்லி அவங்கள அழிச்சார். அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறாரு. ஏன் சமுதாய கடமை கடவுளுக்கு கீழ்ப்படுகிறது? கடவுளுடைய பார்வையில் இதுதான் பேசிக் ஹோலினஸ். இதுவே நீ கீழ்படியாமல் வெறும் ஓய்வு நாளில் வந்து பல்ல கடிச்சிட்டு உக்காந்துட்டு போகிறதுனால உனக்கு எந்த ஆசீர்வாதம் வரப்போகிறதில்ல. சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லி உக்காந்து போகலாம் ஓய்வு நாளில், ஆனால் வீட்டுக்கு போனால் அடங்குறதே இல்லை, பெற்றோருக்கு கீழ்படுகிறதே இல்லை. ஏங்க பெற்றோருக்கு பயந்து இருக்கணும்? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் ஞானத்தை தொடர்ந்து கண்ணை கொடுத்தாருன்னா, முதலாவது கடவுள் அமைச்ச அதிகாரம் அவங்க தான். இந்த பராமரிப்பில் கடவுள் வந்து நம்ம அவருக்கு பயப்படுறோமா அப்படின்றத வந்து அவர் கண்ணில் நம்ம பார்க்க முடியாது. நீங்கள் எத்தனை பேர் கடவுளுக்கு பயப்படுறோம் நம்ம எப்படி தெரியும்? நம்ம எல்லாரும் சொல்லலாம் நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம்னு, அவர் கண்ணில் இருக்கிறவர் இல்லை. ஆனால் கடவுளுக்கு எப்படி பயப்படுறோம், அவரை எப்படி நடத்துகிறோன்றதை எதை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிறாராம். ஏன் பேரண்ட்ஸுக்கு பயப்படணுன்றேன், எனக்கு உண்மையாகவே நீ பயப்படுற பிள்ளையாக இருந்தால், உண்மையாகவே கடவுளுக்கு பயப்படுற பிள்ளையாக இருந்தால், உங்கள் அப்பா அம்மாவை நீ எப்படி நடத்துகிறேன்றதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்குவேன் கடவுளுக்கு இருக்கிற பயம். ஏன்னா உனக்கு இன்றைக்கி உயிர் இருக்குது, உயிர் நடமாடுது, நரம்பு ஓடுதுன்னா, நான் எந்த சாதனத்தை பயன்படுத்தி உன்னை உருவாக்குனேன், உனக்கு உயிர் வந்த சாதனையா? ஒரு வீட்டிலலாம் ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டோன்னாவே அந்த வீட்டை விட்டு போகிறதில்ல. உனக்கு உயிர் கொடுத்தவங்க அவங்க தான், உனக்கு அவங்க மூலமாக தான் உனக்கு உருவம், உயிர், இது எல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்குறேன். அவங்கள நீ பயப்படு பராமரிப்பில், அவங்க அதிகாரத்துக்கு கீழே நான் வச்சிருக்கிறேன், பெற்றோர்களுக்கு மதிக்க மாட்டேன், அதிகாரத்துக்கு மறிக்க மாட்டேன்னா அவங்கள மதிக்காதது மாத்திரம் இல்லை, அவங்கள கொடுத்த என்ன நீ மதிக்க மாட்டேன்ற, ஏன் அதிகாரத்தை புறக்கணிக்கிற, அவங்கள கேலி பண்ணுற, இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களே எனக்கு, இப்படி ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்களே எனக்கு, ஒரு பில்கேட்ஸ் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா என்னுடைய ஞானத்தையே நீ கேலி பண்ணுற, உனக்கு இவங்க தான் என்னுடைய இறையாண்மை ஞானத்தில் நான் பிளான் பண்ணி இந்த பெற்றோரை உனக்கு கொடுத்துருக்குறேன், ஆனால் அவங்கள நீ கேலி பண்ணுறன்னா யாரை கேலி பண்ணுற, அவங்களான்னு முடிவு பண்ணாங்க நீ தான் எனக்கு பிள்ளையாக வரணும்னு, இல்லை நீ அவங்க தான் எனக்கு பேரண்ட்ஸா, முடிவு பண்ணவர் நான், என்ன நீ மாக் பண்ணுற, என்ன நீ கேலி பண்ணுற, பயப்படியா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா ஃபியர், இதுக்கு தான் பயப்படணுன்றார் அவர், பாருங்களேன் ஃபியர் தம், ஏன் எந்த மனுஷனையும் கடவுள் உயர்த்தணும் ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல அவனை டெஸ்ட் பண்ணுறது எங்கெங்க, பேரண்ட்ஸ் கிட்ட தான். சில்ட்ரன் உங்களெல்லாம் ஃப்யூச்சரில் கடவுள் பிளெஸ் பண்ணணுமா, உங்களுக்கு பிளெஸ்டடான லைஃப் வேணுமா, பிளெஸ்டடாக லைஃப் கொடுத்தா நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்களா, பெரிய ரிச்சஸ் வேணும், பெரிய ட்ரீம்ஸ் வேணும், அப்போ நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்களா, எதை வச்சு பார்க்குறாரு தெரியுமா, கொடுத்தா இவன் ஒழுங்காக இருப்பான்னு, பேரண்ட்ஸ் கீழே எப்படி இருக்கிறான் இவன், அதை வச்சு தான் டிசைட் பண்ணுறது உங்களுடைய ஃப்யூச்சர், ஃபியூச்சர் ஓகே. பாருங்களா அவங்கள எதிர்த்தா தன்னை எதிர்க்கிற மாதிரி பார்க்குறாரு, பேரண்ட்ஸை வைக்கிறார், பேரண்ட்ஸ் மாத்திரம் இல்லை டீச்சர்ஸை வைக்கிறார், எல்டர்ஸை வைக்கிறார், வாழ்க்கையில் பெரியவங்க முதிரவங்கெல்லாம் வச்சு தான் பார்க்குறார், அவங்களாம் கடவுள் வச்சா அதிகாரம். ரோமர் 13:1 எடுத்து பாருங்களேன், பேரண்ட்ஸு டீச்சர்ஸு பிள்ளைகளுக்கு, கவர்மெண்ட்டு தான் சிட்டிசன் குடிமக்களுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு பாஸஸ், அவங்க தான் நம்ம வச்சு பார்க்குற அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்படுவோமா? ரோமர் 13:1 சொல்லுது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவான், எந்த மனுஷன் எந்த கொம்பனா இருக்கட்டும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும். நீ சில்ட்ரன் யார் கீழ்ப்படியணும், உங்களுக்கு அதிகாரம் யார், பேரண்ட்ஸு இல்லைங்களா, அதுக்கு கீழ்ப்படியணும். ஏன், ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, கடவுள் இல்லாமல் ஒரு அதிகாரமும் மேலே வராதையா, அது கடவுள் வச்ச அதிகாரம், கடவுளுக்கு பயப்படுறியா, அந்த அதிகாரத்துக்கு பயந்து காமி நீ கடவுளுக்கு எவ்வளோ பயப்படுறேன்னு. உண்டாயிருக்கிற அதிகாரமே அதிகாரங்கள் தேவனால், அது திருப்பியும் சொல்கிறார் பாருங்க, நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிஜமாவா, இந்த அப்பா அம்மாவை கடவுள் எனக்கு அதிகாரமாக வச்சிருக்கார், எஸ் ரெண்டு வாட்டி சொல்கிறார், உண்டாயிருக்கிற அவர் இல்லாமல் வராது, அவர் தான் வச்சிருக்கிறாரு. ஆதலால் இல்லைன்னா அடங்க மாட்டேனா நீ என்ன செய்கிற, ரெண்டாவது வசம், ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், யாருக்கு எதிர்த்து நிற்கிறான், தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, என்ன இங்கிலீஷில் பார்க்குறீங்களா, தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வரவேற்று கொள்வார்கள். உங்களுக்கு நீங்களே சாபத்தை வாங்கிக்கணுமா, உங்களுக்கு நீங்களே உங்கள் வாழ்க்கையை சபிச்சுக்கணுமா, உங்களுக்கு நீங்களே அடிகளும் வாழ்க்கையில் எங்கே போனாலும் விடியாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா, கடவுளுடைய தண்டனை எப்போ பாரு உங்கள் தலைமையில் இருக்கிறது வேணுமா, எதிர்த்துருங்க பேரண்ட்ஸை, கேலி பண்ணுங்க, அவமானம் பண்ணுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு செய்யுங்க, வருது பாருங்கள் வாழ்க்கையில் போட்டிருக்கேன், அந்த வசனம் போட்டிருக்கு, நான் சொல்லலை, தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வரவித்து கொள்ளுகிறார்கள், சாபத்தை வரவித்து கொள்ளுகிறார்கள். பாருங்களேன் நம்ம பெற்றோர்களை, உலக பெற்றோர்களை ட்ரீட் பண்ணுறது தான் பரமபிதாவை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் ஒரு கண்ணாடிங்க. கடவுளுக்கு பயப்படுற பிள்ளைங்க பாருங்களேன், முதல்ல எங்கே தெரியும், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே, நான் இந்துவில் இருக்கும்போது ஒன்றுமே விடியாது, ஒன்றுமே வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்காது, ஏன் அப்பா அம்மா மதிக்கவே மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, வாயும் பேசுவார், எவ்வளோ ஏமாத்தலாம் யோசிச்சு பாருங்களேன், நான் எவ்வளோ திட்டினாலும் எங்கள் அம்மா கேட்கவே கேட்காது, எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா, திட்டிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ திட்டினாலும் கேட்காது, அப்படித்தான் வளர்ந்தேன். என்றைக்கு கடவுள் பயம் வந்துச்சோ எங்கள் அம்மாக்கிட்ட பொறுமையாக இருக்கிறத பார்த்தாங்க, ஐயோ எப்படி மாறினா, எங்கள் அம்மா அப்பாவை மதிக்கிறத பார்த்தாங்க, வாழ்க்கையில் அப்போ தான் மேலே போச்சு லேடர், கீழே கீழே போயிட்டு இருந்தது. ஓகே, முதல்ல இந்த வசனத்தில் யாரை போட்டிருக்கு கவனித்து பாருங்களேன், யாருக்கு முதல்ல பயப்படணுமா, இல்லை இந்த வசனத்தில் நம்ம படிக்கிற லேவியராகமோ 19 தாய்க்குன்னு போட்டிருக்கு, வெரி இன்ட்ரெஸ்டிங், 10 கற்பனைகளை ஃபாதர்னு போட்டிருக்கு, தகப்பன் தாயோன்னு வருது இல்லைங்களா, இங்கே தாய்க்குன்னு போட்டிருக்கு. ஏன், ஒருவேளை நான் நினைக்கிறேன் ரொம்ப பிள்ளைகள் அம்மா பாசம் அம்மாவை குருடாக்கிறோம், அவங்கள வீக்காக்கிறோம், அப்பானா ரெண்டு கொடுப்பார், அப்பானா ரெண்டு உதப்பார், இல்லை காசை கொடுக்கமா ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக ரொம்ப விளைவே இல்லைன்னு நினச்சி தாயைத்தான் நிறைய அவமானப்படுத்துறது பிள்ளைங்க. ம், சில்ட்ரன் அப்படி இருக்கிறீங்களா? மம்மியை இஷ்டத்துக்கு பேசினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இஷ்டத்துக்கு அவமானப்படுத்தலாம், இஷ்டத்துக்கு கேலி பண்ணலாம், அப்படி இருக்கிறீங்களா? அவர் சொல்கிறார், நோ, முதல்ல தாயை அவமானப்படுத்தாத, பயப்படு, பயப்படு. ஈசா மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இழந்து சாபம் வராத படிக்கு, அவங்க சபிக்காத படிக்கு பயப்படு, அவங்கள அதிருப்தி படுத்தாத படிக்கு பயப்படு, அவங்க சாபம் வாங்காத படிக்கு பயப்படு. இந்து பிள்ளைங்களுக்கும் தெரியும், அப்பா அம்மா ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு பொண்ணு எனக்கு சொல்லிச்சு, எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நல்லாவே இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன். ஒரு இந்து பொண்ணு நமக்கு வந்து சொல்லுது, பாருங்க எப்படி அவங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் இல்லாமல் எங்கேயுமே விடியாது, வாழ்க்கையே விடியாது உங்களுக்கு, பாருங்களேன். அதுக்கு பயப்படு, உங்கள் வாழ்க்கை அவங்க கையில் தான் இருக்குது, ஏன், அவங்க தான் கடவுள் வச்ச அதிகாரம். பாருங்களேன் இது என்ன சொல்லுது, ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் தகப்பன் தாய்க்கு பயப்படுங்கன்னு தான், 18 வயசில் உள்ள இருக்கிறவர்களுக்கு பயப்படுதா, மைனர் பயப்படுதா, எவ்ரி மேன், ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், அது 20 இருக்கலாம் 15 30 இருக்கலாம் 40 இருக்கலாம் 50 இருக்கலாம், அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள கத்தி பேசுறதுக்கு திட்டுறதுக்கு மோக் பண்றதுக்கு பயப்படு, ஹானர் தம், பயப்படு அவங்களுக்கு, அவங்களுக்கு ஹானர் பண்ணு. ஓகே பாஸ்டர், இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு, இதெல்லாம் நியூ டெஸ்டமெண்ட், நம்மளெல்லாம் ஹாப்பி, நியூ டெஸ்டமெண்ட்டில் இதெல்லாம் இல்லைன்றீங்களா? ஓகே, நியூ டெஸ்டமெண்ட் ஒரு வசனம் பார்ப்போமா, எபேசியர் ஆறு. பிள்ளைகளே, 1வது வசனம், உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்படிந்து இருங்கள். புதிய ஏற்பாடு தானே, அதே கற்பனையை தான் 6வது கற்பனை எடுத்து கொடுக்குறார். ஏன் இது நியாயம், நியாயம் யா இது, மனசாட்சின்னு ஒரு ஒன்றுக்கு இருந்துச்சுன்னா அது நியாயம்னு தெரியும். மனசாட்சி இல்லாத கோழி குஞ்சு தெரியுமா, கோழி குஞ்சு நம்ம வெட்டி சாப்பிட்றோமே, அந்த கோழி அவங்க அம்மா கூட தான் போகும், அவங்க சொல்கிறத தான் கேட்கும். மிருகம் பன்னிங்களுக்கும் தெரியும், அது பன்னி கூட அவங்க அம்மா கிட்டே தான் போகும், மிருகங்களுக்கும் தெரியும் இந்த நியாயம் பண்ணி, அதுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம பொழப்போம், இல்லைனா நம்மளை வேறு ஏதாவது வந்து அடித்து கழுகு சாப்பிட்றோன்னு தெரியும் இல்லைங்களா. நியாயம் இது, இயற்கையே சொல்லி கொடுக்குது, இது நியாயம், திஸ் இஸ் நேச்சர். மிருகங்களுக்கு தெரியறது மாத்திரம் இல்லை, மனசாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும், அது மாத்திரம் இல்லை, இந்து முஸ்லீம்ஸுக்கு தெரியறது மாத்திரம் இல்லை, பாசிட்டிவாக என்ன சொல்கிறாரு, இதுதான்யா உனக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு மேப்பே, ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் ஆஃப் ஹோலினஸ், பாருங்களேன். ஏன் 2வது வசனம், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, உன் தகப்பன் உன் தாயையும் கனம் பண்ணுவா என்பதே வாக்குத்தத்தம் உள்ள 1வது கற்பனை. கடவுள் கற்பனையெல்லாம் அவர் சொன்னால் நம்ம கேட்கணும், லார்ட் அவர். ஆனால் இந்த கற்பனையில் அவர் ஒரு ப்ராமிஸை கொடுத்துருக்கார், இது கஷ்டம்னு தெரிஞ்சு அது ஒரு ப்ராமிஸை கொடுக்குறார் உனக்கு. இயற்கையாகவே நீ கீழ்படியணும், மனுஷன் இருந்தால் நீ கீழ்படியணும், மனசாட்சின்னு உனக்கு இருந்தால் நீ செய்யணும், இப்படி அவங்களுக்கு மதிக்கணும், உயிர் கொடுத்தாங்களே, சாப்பாடு போடுறாங்களே, நாய்க்கூட நன்றி இருக்குது, நமக்கு இல்லாமல் போகக்கூடாது, ஜடமானம் மாறக்கூடாது, நம்ம அடங்கணும் அப்படின்னு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கற்பனை, கடவுள் சொல்கிறார் இதுதான் மேப்பு, நான் எல்லாத்தையும் ஆளுகிற தேவனாகிய கர்த்தர் எல்லா நிகழ்வுகளை நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு நன்மை உண்டாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு பயப்படு. உனக்கு ஜாபில் இதில் வே ஸ்கூலில் ஸ்டடீஸில் வெல்லாக ஸ்கோர் பண்ணுமா, நீ நன்மை உண்டாகணுமாங்க, உன்னுடைய வேலையில் உனக்கு நன்மை உண்டாகணுமா, நாளைக்கு வயசாகி வெளியே போகும்போது பராமரிப்பு கதவுகள் உனக்கு திறந்து 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 உன் கனவுகள்லாம் நிறைவேறணுமா, பயப்படிதான் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, நன்மை உண்டாகும் வாழ்க்கையில் சாதிக்கணுமா, உன் கனவுகள் நிறைவேறணுமா, நான் இல்லாமல் ஒரு நன்மை உனக்கு உண்டாகாது, நான் சொல்கிறேன் உனக்கு நன்மை உண்டாகும், இட் பி வெல் வெல், எங்கே போனாலும் பெஸ்ட்டாக நடக்கும். அது மாத்திரம் இல்லை, சில பேர் வாழ்க்கையில் சாதிப்பாங்க, 30 வயசுலேயே பட்டுன்னு போயிடுவாங்க, அப்படியும் வாய்ஸ் ஆகாது, என்ன சொல்கிறாரு, அதோடு சேர்த்து நன்மை மாத்திரம் இல்லை, சக்ஸஸ் மாத்திரம் இல்லை, பயங்கர பாருங்களா, சுகத்தோடு பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, என்ன நல்ல ப்ராமிஸ் இல்லை இது. நீ ஒரு வேளை பிரில்லியன்ட் சைல்டாக இல்லாமல் இருக்கலாம், உன் கிளாஸ்லேயே நீ ஒரு வேளை கொஞ்சம் மக்கா இருக்கலாம், நீ ஒரு வேளை ரொம்ப டேலண்ட் இல்லாத பிள்ளையாக இருக்கலாம், ஒரு வேளை பெரிய விசுவாசி கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பேசிக் அடிப்படை ஹோலினஸ்ஸை கடைப்பிடி, நான் பார்த்துக்கிறேன் உனக்கு போகிற இடத்துலலாம் நன்மை உண்டாகும்படிக்கு. இட்ஸ் மை ப்ராமிஸ். கடவுள் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், சக்ஸஸ் எப்படி ஆகுதுன்னு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் ஓடுது. இதுதான் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. நீ போகிற ரோடில் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கையா? கடவுள் பார்ப்பார், நீ போகிற இடத்துலலாம் உனக்கு விடியும், அவர் வாக்குத்தத்தம் நன்மை உண்டாகும்படிக்கு. அவர்களை ஒருபோதும் அவர்களை கேலி பண்ணி அவமானப்படுத்தி அவர்களுக்கு பயப்படாமல் நீ எவ்வளோதான் டேலண்டடாயிரு, நீ எவ்வளோதான் திறமையாயிரு, அவங்கள மதிக்காமல் அவமானப்படுத்திக்கிட்டு அவங்கள பயப்படாமல் அடங்காமல் நீ எவ்வளோதான் படி, நீ எவ்வளோதான் டேலண்டடாயிரு, நீ எவ்வளோதான் பிரைட் கிட் ஆயிரு, எங்கே போனாலும் உனக்கு நன்மை உண்டாகாது, நன்மையே உண்டாகாது. ஏன் தலையெல்லாம் சொரிஞ்சுக்குவே நீ? ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொரிஞ்சுக்குவே? ஏன்னா தேவன் நான் சொல்கிறேன் உனக்கு நன்மை. அதுக்கு ஆப்போசிட் யோசிச்சு பாருங்களேன், தகப்ப தாய கீழ்படி உனக்கு நன்மை உண்டாகும், கீழ்படி இல்லைன்னா என்ன ஆகும்? எங்கேயுமே நன்மை உண்டாகாது உனக்கு. அது மாத்திரம் இல்லை, உன் லைஃபு நீடித்த காலெலாம் இருக்கவே முடியாது. இந்த நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும், நன்மை உண்டாக எப்படி ஆகும்? சைக்கலாஜிக்கல் எமோஷனல் டென்ஷனு ப்ரெஷரு, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, சீக்கிரமே போயிடுவேன். இது ஒரு க்யூட் வசனம் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். ரொம்ப சீரியஸான வசனம். லேவியர் பாகதி கடவுள் அவருடைய சீல் அடித்து டெட் சீரியஸாக சொல்கிறாருங்க பிள்ளைகளுக்கு. ஃபஸ்ட்டு ஹோலினஸ். இந்த ஹோலினஸ் உனக்கு இல்லைன்னா நீங்கள்லாம் அசுத்த பிள்ளைகள். ஹோலினஸ்னால் எங்கே பார்க்கணும் பிள்ளைய? அந்த பிள்ளை வீட்டில் எப்படி இருக்குது, அங்கே தான் ஹோலினஸ். எல்லோரும் அப்படி தான் கேட்பாங்க, உங்கள் பிள்ளை எப்படி வீட்டில் இருக்குது? ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பையனை பார்த்தாங்களே, ஒரு ரிச்சு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலியில் தான் பையன் எடுக்கிறாங்க. அந்த பையன் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்களா, அவங்க தங்கச்சிக்கிட்ட கேட்டாங்களா, அவன் எப்படி நடந்துக்கிறான், உங்கள் அண்ணன் உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அப்பா எப்படி, அதை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. கடவுள் பாருங்களேன், இது ரொம்ப கடவுளுடைய நன்மை உண்டாகும்படிக்கு. இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா தவறான முடிவு எடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது, நான் அதை ஒத்துக்கிறது இல்லையே, நான் என்ன செய்வது? பாருங்களேன், கடவுளுக்கு பயந்து நீ காண்டி அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சின்னா கடவுள் உன்னை பாதுகாப்பார், உனக்கு நன்மை அதில் வர செய்வார். இல்லைங்க, என்னுடைய கனவுகளுக்கு விரோதமாக சொல்கிறாங்க, நான் அடங்க மாட்டேன், நான் என் நான் அடங்கமாக இருப்பேன். ஆனால் கடவுள் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் என் கனவை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்காரு, நான் அடங்கி இருப்பேன்னு சொல்கிறது தான், அதுக்கு தான் விசுவாசம் வேணும் இல்லைங்களா? எனக்கு ஒரு கனவு இருக்குது, இல்லை அது செய்யாதன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க, இதை செய்யன்றாங்க, அதை விட்டு நான் ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு விசுவாசம் வேணும். ஏன் அது செஞ்சாலும் இதன் மூலமாக என் கனவை கடவுள் நிறைவேற்றுவார், எனக்கு கடவுளுக்கு தெரியும், அவர் நன்மை உண்டாகும்னு சொல்லிட்டார், அவரை நம்பி நான் கீழ்ப்படிவேன். அப்படி இருக்கிறீங்களா பிள்ளைங்களே? கீழ்ப்படிதல்னால் என்ன தெரியுமா? அப்பா அம்மா நமக்கு பிடிச்சதை சொல்லும்போது கீழ்ப்படிகிறது இல்லை. கீழ்ப்படிதலுடைய டெஸ்ட்டே என்ன தெரியுமா? ஹாய், போய் ஒரு 5 ஐஸ்கிரீம் சாப்பிடு. சரி மம்மி, நான் போய் 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு, அது ரொம்ப கீழ்ப்படிதலா? நமக்கு பிடிச்சதை சொல்கிறாங்க, போய் கீழ்ப்படிகிறோம். இல்லை, நமக்கு பிடிக்காததை சொல்கிறாங்க, நம்ம ஒவ்வொரு அணுவும் வெறுக்குது. வி டோன்ட் வாண்ட் டு டூ இட், எனக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனால் நான் கடவுளுக்கு பயப்படுறேன்றது எப்படி காட்டுறேன்? எனக்கு பிடிக்கலைனாலும் அப்பா அம்மாவுக்கு பயப்படணும், கடவுளுக்கு நான் பயப்படுறேன், இது எனக்கு பிடிக்கிறதே இல்லை, ஆனால் இவ்வளோ ஒபே, அதாங்க ஒபீடியன்ஸு. அவங்க பிடிச்சதெல்லாம் சொல்கிறது கீழ்ப்படிந்து படிக்கிறது இல்லை, நான் ஒத்துக்கிறது இல்லை, எனக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனால் கடவுளுக்கு பயப்படுறதுனால அவங்க சொல்கிறாங்க நான் கீழ்ப்படிவேன். அதை செய்யும்போது பாருங்களேன், நம்ம பேரண்ட்ஸ் பெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்ல இல்லைங்களா, அங்கே தான் நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்குது, அங்கே தான் நம்ம காட்டுறோம் கடவுளுக்கு நம்ம எங்கே பயப்படுறோம். அவங்களுடைய ஒபீடியன்ஸ் அவங்களால நம்ம கனவு கெட்டு போவோமா? கடவுள் பெரிய அதெல்லாம் மிஞ்சி நம்ம கனவை சாதிக்க முடியாது. அவர்னால சொல்கிறாரே, என் பேச்சை கேளு, எனக்கு பயப்படு, அதை உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்து காமி, நான் சரி செய்கிறேன். நம்ம காலத்துலலாம் மெச்சூரிட்டின்னா என்னென்னு தெரியுங்களா? சைன் ஆஃப் மெச்சூரிட்டினா சின்ன பிள்ளையில மாதிரி என் இஷ்டம், இது என் விருப்பம், நான் இப்படித்தான் செய்வேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். அதுவா பிள்ளைகள் முதிர்ச்சி ஆகுறது? யோசிச்சு பாருங்களேன், மெச்சூரிட்டி என்ன தெரியுமா? பசங்களா, நீங்கள் என்னைக்கு தெரியுமா வளர்ந்துருக்கிறீங்கன்னு காட்டுறீங்க. நான் இதை ஏன் தெரியுமா செய்கிறேன்? எங்கள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு தான் செய்கிறேன். ஏன் அவங்கள நான் சந்தோஷப்படுத்தும் போது தேவன் சந்தோஷப்படுவார். அந்த தேவனை சந்தோஷம், அவரை கனம் பண்ணுறவங்க கனம், அவர் கனம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக என் கனவுகளை நிறைவேற்றுவார், என் ஆசைகளை நிறைவேற்றுவார், என்னை உயர்த்துவார் நான் நம்புகிறேன். அங்கே தாங்க அந்த பிள்ளைகிட்ட தாங்க மெச்சூரிட்டி இருக்குது. சின்ன குழந்தை நம்ம சொல்கிறத கேட்குதா, அது மெச்சூரிட்டியா? அது இஷ்டத்துக்கு தான் செய்யுது. நம்ம பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, மெச்சூராக இருக்காங்க, என்ன எங்கே பார்க்க முடியும்? எப்போ கடவுளுக்கு பயந்து நம்ம பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தணும்னு செய்து பாருங்கள், அங்கே தான் பார்க்க முடியும் அவங்க மெச்சூராக இருக்கிறாங்க, வளர்ந்துருக்குறாங்க, மெச்சூராக இருக்கிறாங்க. ஓகே, கடவுள் சொல்கிறார் பாருங்கள், உனக்கு நன்மை உண்டா இருக்கும்படிக்கு. இட்ஸ் கோயிங் டு பி வெல். நான் சொன்ன மாதிரி நீங்கள் டேலண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை எவ்வளோதான் டேலண்ட்டாக இருக்கலாம், எவ்வளோதான் ப்ரில்லியண்ட்டாக இருக்கலாம், எவ்வளோதான் இருக்கிறவங்களும் ஏங்க வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒன்றுமே சாதிக்காமல் போகிறாங்க, இதுக்கு தாங்க இட்ஸ் கோயிங் டு பி வெல். வேத வரலாறும் நமக்கு காட்டலையா எந்தெந்த பிள்ளைகள்லாம் இதை கடைப்பிடிச்சாங்களோ என்ன ஆனாங்க? ஹிஸ்ட்ரியை பாருங்களேன், இன்ஸ்டாகிராமை பார்க்காதீங்க, எல்லாம் முக்காவாசி போய் தாங்க, முக்காவாசி பிசாசின் சத்தம் தாங்க. இந்த ஜெனரேஷனே கெடுத்து வச்சிருக்கிறது, லேசியாக ஆக்கியிருக்கிறது இந்த ஜெனரேஷன் தான் இல்லைங்களா? உருப்படாமல் போகிறது அதுதான். என்ன இந்த யோசேப்பு யோசிச்சு பாருங்க, பைபிள் தான் நமக்கு உண்மையை சொல்ல முடியும். அவனுக்கு பெரிய கனவுகள்லாம் இருந்துச்சு, அப்பாவே திட்டினார், வீட்டில் எல்லாம் திட்டினாங்க, என்ன நீ பெரிய ஆளா நீ அப்படின்னு. ஆனால் அவன் என்ன பண்ணான், அடங்கி இருந்தான் அவங்க அப்பானுக்கு. ஜோசப்புக்கு யாக்கோபு சொல்கிறதெல்லாம் கேட்பான், என்ன ஆச்சு அவன் வாழ்க்கை நம்ம பார்க்குறோமே. அவங்க தம்பிங்கள்லாம் அடக்கணும்னு பார்த்தாங்க, அவன் கனவு நிறைவேறவே கூடாதுன்னு அடக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் இதெல்லாம் மிஞ்சி அவனை எங்கே உயர்த்தி கொண்டு போனார் கடவுள் பாருங்களேன். எல்லாரும் வந்து வணங்கும்படிக்கு செயலை உயர்த்தினார். இன்னொரு தாவீது எடுக்கலாம், எவ்வளோ கீழ்ப்படுகிற புள்ளை தெரியுமா? எப்படி தெரியும் அவர் கீழ்ப்படிஞ்சாருன்னு? தன்னை கொல்லணும்னு தன்னுடைய மாமனார் வந்து வேட்டையாடிட்டு தேடுறான். அந்த மாமனாரை சபிச்சு திட்டி அவனை எப்படியாவது அழிக்கணும்னு பார்த்தாரா? இல்லை, கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடமாட்டேன்னு சொல்லி எவ்வளோ கீழ்ப்படிதல் எங்கே உயர்த்தினார் தாவீதை பாருங்களேன். அது தாங்க உருப்படும், அது தாங்க மேலே போவோம். நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டே நம்ம மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவ்வளோ தேவனாக இருந்தும் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சார். அதான வேதம் சொல்லுது, அவர் கடவுளுக்கு ஒப்பாக இருந்தும் தன் பிதாக்கு கீழ்ப்படிஞ்சு சிலுவை பரியந்தும் போனார். இதெல்லாம் எப்படி மகிமை கொடுக்கும்? இதெல்லாம் இவ்வளோ அவமானம் துப்புறாங்களே, இதெல்லாம் போய் எப்படி மகிமை கொடுத்தோம்? என் பிதா சொல்லியிருக்கார் நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சவனு கடவுள் என்ன சொன்னார்? நம்ம காலில் பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தலை, எல்லாம் அவர் கால் கீழே கொண்டு வந்து வைக்கலை. அதாங்க பேட்டர்னு. அவர் சொல்கிறது அவருக்கு அடங்கி, அவர் என்ன சொல்கிறாருன்னு அடங்கி செஞ்சோன்னா நம்ம கனவை அவர் நிறைவேற்றி நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுறாருங்க. அது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு எப்போ புரியும், எப்போ உங்களுக்கு உதிக்கும், அப்போ தான் ஞானம் வந்துச்சுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆனால் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாத பேரண்ட்ஸ் பிள்ளைகள் இது பேரண்ட்ஸ் கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன பைபிளில் காட்டுது? யார் முதல்ல நம்ம மனசில் ஞாபகம் வருது? அப்சலோம். என்ன டேலண்ட்டுங்க, இதில் வேலையே அவனை விட ஹைட்டு கிடையாது, அழகு கிடையாது, முடி என்ன அழகு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா தாவீது தப்பு, அவனுடைய தங்கச்சியை கெடுத்துருக்கான். இன்னொருத்தர் இவர் அப்பா ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாரு, இதே நான் கொலையான அப்பா, இந்த ஆள் சும்மாவே இருக்கிறாரு, இந்த ஆள் இது இல்லை, வீக்கான டேடு. அவனுக்கு சரியாக இருக்குது, அவன் செய்கிறதெல்லாம் நியாயமாக தருது பாருங்களேன். அந்த மாதிரி உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம், நான் பயப்பட மாட்டேன் பேரண்ட்ஸுக்கு, அவங்க செய்கிறது சரியில்லை, அவங்க செய்கிறது கரெக்ட் இல்லை, அதுக்கு என் காரணத்தை நான் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு நியாயம் இருக்கலாம், ஆனால் அது அழிவில் தான் கொண்டு போவோம். கடவுளுக்கு இல்லை, இதுதான் அப்பா அம்மா கொடுத்தவங்கன்னு சொல்லி நான் கடவுளுக்கு பயந்து அடங்குவேன்ற இதனால் வருகிற ஆசீர்வாதமே வேறங்க. அவன் அடங்காமல் போனான், அவங்க அப்பா வீக்கு தான், அவங்க அப்பா செஞ்சது கரெக்ட் இல்லை தான், ஆனால் அதனோட என்ன டெரபிள் ரிசல்ட்ஸு. அவனுடைய அழகான ஹேர் ஸ்டைலு தொங்கி வானத்தில் இதுலேருந்து தொங்கி மரத்தில் இருந்து சொறிநாயை அடிக்கிற மாதிரி அடித்து 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 கொன்னாங்க இல்லையா? இன்னுமே பூமிக்கே இருக்கக்கூடாதுன்னு அடித்து 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 கொன்று குவிச்சு கல்லை போட்டு மூடிட்டாங்க தான் அவன் முடிவு பாருங்களேன். இன்னொரு பிள்ளை யார் சொல்லலாம், அப்பா அம்மா கீழ்ப்படியாது போகிற பிள்ளை, என்ன டேலண்ட்டு. சாம்சன் ஸ்டோரி தெரியும் இல்லையா? என்ன கிரேட் டேலண்ட்டுங்க, என்ன ஸ்ட்ரென்த்து, ஃபிலிஸ்தியரெல்லாம் ஆண்டு நான் ஒரு நாள் ராஜாவாக இருக்க போகிறேன், அதுதான் ஆண்டவர் படைத்தார். இவன்லேருந்தே ராஜா இதை ஆரம்பிச்சிருக்கோம், இவனுக்கு இருக்கிற பவருக்கு எல்லாம் மிரண்டு ஓடினாங்க, இவன் அப்படி தான் உயர்த்தியிருப்பார். எங்கே போயிருக்கணும் அவன்? கடைசியில் எங்கே போனால்? முட்டை அடிச்சுக்கிட்டு மாவாட்டிக்கிட்டு கண்ணு தெரியாமல் போயிட்டான். அப்படி தான் அவங்க ஃப்யூச்சரை பார்த்துக்காங்க. இதுதான் என்ன டேலண்ட் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கட்டும், கடைசியில் மொட்டை அடித்து மாவை தான் ஆட்டுவீங்க நீங்கள். என்ன பிரச்சனை, என்ன எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? பேசிக் ஹோலினஸ் இல்லை. சாம்சன் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே முதல்ல என்னான்னு ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஃபிலிஸ்தியர் பொண்ணை நான் பார்த்துட்டேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணணும். அப்பா அம்மா சொல்கிறாங்க, வேணாம்ப்பா அது தப்பில் போய் முடியும், வேணாம்ப்பா எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், நம்ம இதில் இல்லையா கல்யாணம் பண்ணி போவாத, இல்லை எனக்கு அவ தான் வேணும்னு அப்பா அம்மாவுக்கு பயப்படாமல் போனவன் தான். அப்போ போனவன் தான் போய் 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 அந்த ரூல் ஹைவே எங்கேயோ கொண்டு போய் மொட்டை அடித்து அவனை கொண்டு போயிடுச்சு. பாருங்களேன், உங்கள் ஃப்யூச்சரை பார்த்துக்காங்க, இதுதான் ஃப்யூச்சர். எவ்வளோ தான் டேலண்ட் இருக்கட்டும், என்ன தான் இருக்கட்டும், கடைசியில் மொட்டை அடித்து மாவை தான் ஆட்ட போகிறீங்க நீங்கள். வானாப்பா போவாத. லேவி சிமியோன் அவங்களும் எப்படி முடிஞ்சாங்க அப்பா அம்மா? ஆமாம், அதுலேயும் அப்பா தப்பு தான், தங்கச்சியை கெடுத்துட்டாங்க, இவர் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாரு அப்பா, நாங்கள் போகிறோம் சாதிக்கிறோம் பண்ணுறோன்னு சொல்லி சாபத்தை தான் வாங்கினாங்க. அப்பா அம்மா தப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு கனம் பண்ணுற மரியாதை கொடுக்குற பிள்ளைகள், அடங்கி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் உயர்த்தாமல் கனம் பண்ணாமல் விடுறது இல்லைங்க. அவங்க எவ்வளோ தான் தப்பாக இருக்கட்டும், வி வில் சப்மிட் பிகாஸ் காட்ஸ் கமாண்ட். கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார் அவருக்கு அடங்குவேன். தாவீது மாதிரி சவுல் எவ்வளோ தப்பாக இருந்தாலும் அடங்குவேன். ஓகே, முதல் ஸ்டெப் ஆஃப் ஹோலினஸ் என்னங்க? பேரண்ட்ஸுக்கு பயப்படுங்க. அதுக்கே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அந்த பயப்படுறது எப்படி வெளிப்படும்ன்றார் பாருங்களேன். அந்த பேரண்ட்ஸுக்கு பயந்து அடங்கி இதெல்லாம் புரிஞ்சு ஞானோதயம் ஆகி புள்ள ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிச்சுன்னா அது வெளியில் தெரியுமா? வெளியில் தெரியும். எப்படி தெரியும்? 32 வசனம் வாசிங்களா, அதோட முதிர்ச்சியை வெளியில் பார்க்க முடியும். அந்த புள்ள அந்த சமுதாயத்தில் நடக்கிற விதத்தை பார்க்க முடியும். எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, எவ்வளோ நல்லா வளர்த்துருக்குறாங்க
பாருன்னு. முன்பாக எழுந்து சிறு வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக.
பாருங்களேன், எப்படிங்க பேரண்ட்டுக்கு ஒபீடியண்டா இருக்கிற புள்ள அது முதிர்ந்து அடங்குச்சுன்னா வீட்டில் மாத்திரம் இல்லை, வெளியில் இருக்கிற சமுதாயத்தில் வயசானவங்கள அது மதிக்கும். வயசானவங்க நிறைய மயிறுனா என்ன? வயசானவங்க முடி, ஓகே, வெள்ளை முடி. சில பேருக்கு வயசாகிருக்கலாம், ஆனால் இப்போல்லாம் டை அடிச்சுக்கிறதுனால அவங்கள எங்கே நீ நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வயசு இருக்குன்னா அந்த வயசானவங்கள என்ன பண்ணணும்? அவங்க வரும்போது எந்த ஃபிசிக்கலாக ரெஸ்பெக்ட் காட்டணும்னு போட்டிருக்கு பாருங்களேன். ஆக்டிவ் ரெஸ்பெக்ட், ஃபிசிக்கலாக எந்திரிச்சு நில்லு. பப்ளிக்காக நான் அடங்குற பிள்ளைங்க, நான் பெரியவங்கள மதிக்கிற பிள்ளைங்க, அப்படி இருக்கிறீங்களா நீங்கள்? ஏன் சில பேர் இருக்கிறதே இல்லை. அவங்க வருவாங்க கால் மேலே காலை போட்டுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டைலாக உட்காந்துட்டுருப்போம். வயசானவங்கள யாரையும் நம்ம மதிக்க மாட்டேங்க. கேர்லெஸ்ஸாக உட்காந்துருக்கிறது, ஒரு மரியாதை இல்லை, அவங்கள பேரை விட்டு கூப்பிடுறது வாசுதேவன் பிரதர் அப்படின்னு. ஒருத்தர் யாரோ சின்ன இது வாசுதேவன் பிரதர்னு அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. அவங்க மரியாதை இல்லை, வயசானவங்க இல்லை, நான் வாசுதேவன் ஐயான்னு தான் கூப்பிடுவேன். வயசானவங்க மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு இல்லைங்களா? ஐயா, தாத்தா, அம்மா, பெரியவரே, பெரியவரே, அதெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் கூப்பிடணும். அந்த ரெஸ்பெக்டை நம்ம கல்டிவேட் சமுதாயத்தில் பண்ணுறோமா? அவங்க பெரியவங்க பேசும்போது நம்ம அடங்கி அங்கே நிற்கிறோமா, உட்காறோமா? குட் மார்னிங் சொல்கிறது, ஹலோ வணக்கம் சொல்கிறது, அவங்க அப்படியே போவாங்க, நான் பார்த்துட்டு இப்படியே நான் போயிட்டேன், கண்ட காற்று பார்க்காமல் போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் என்ன காட்டுது? அது அடங்காத புள்ள, அது வெளியில் அப்படி தான் இருக்கும். அது கண்ணில் அவங்க பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து மதிக்கணும். அவங்க எங்கேயோ பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் அடங்காத பிள்ளைங்க, ரிபெலியஸ் சில்ட்ரன். இதெல்லாம் சாம்சன் அப்சலோம் ஜாதி, இது இது அழிய பாதையை போகிற ஜாதி பிள்ளைகள் பாருங்களேன். அவங்க ஏன் அவங்கள கனம் பண்ணணும், அவங்க வரும்போது ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவாக காட்டணும்? ஏன்னா அவங்க ஞானமும் அவங்க அனுபவம் ஞானத்தை கொடுக்குது இல்லையா? ஞானம் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் வர்றது இல்லைங்க. அதான் முட்டாளான ஜெனரேஷன், இந்த வந்த ஜெனரேஷன்லேயே முட்டாளான ஜெனரேஷன் இப்படி தான் போகுது. ரொம்ப ஏன் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியாது. காசுக்காக ஒரு வீடியோவை பண்ணி வைக்கிறான், அதை கண்ட நேரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு அது பெருசாக தெரிஞ்ச எல்லாம் எங்களுக்கு தெரியும், ஒரு மண்ணும் தெரியாது இது எங்களுக்கு. அதை பார்க்குறவங்களுக்கு முட்டாளான ஜெனரேஷன் பாருங்களேன். ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்கள் புள்ள 3 hours தாங்க இன்னும் பைபிளை மொபைலை யூஸ் பண்ணுது, இப்படி என்னது வீடியோ பார்க்குது, அங்கே போகுது இங்கே பார்க்குது. கொஞ்ச நேரம் பாருங்க, கொஞ்ச நாள் பார்த்து பார்த்து அதுலேயே லைஃப் என்ன ஆகுது பாருங்கள். அந்த புள்ள இன்ஸ்டாகிராம் மொபைல் அடிக்டட் ஜெனரேஷன் ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே செஞ்சு உருப்படாத ஒரு ஜென்ரேஷனாக போயிட்டு இருக்கான் இந்த ஜென்ரேஷன். ஏன் மொபைல் அடிக்ஷன்? நம்ம காலத்திலலாம் யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே அவங்களுக்கு செய்ய தெரியாது. நம்ம காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்படி வெளியில் நடந்துக்கணும்னு தெரியல, சோஷியல் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஏன்? எப்போ பாரு மொபைல் அடிக்டட், எப்போ டைம் கிடைச்சாலும் மொபைல். நம்ம மொபைல் இல்லாமல் அவங்களுக்கு மொபைல் இல்லாமல் செஞ்சோன்னா கொஞ்சமாவது இப்போல்லாம் சொல்கிறாங்க அவங்கள போர் அடிக்க வைங்க. போர் அடித்தா தான் அவங்களுக்கு புத்தி வரும், போர் அடித்தா தான் கண்டுபிடிப்பு வரும், போர் அடித்தா தான் சுயம் சிந்தனை வரும், ஏதாவது சாதிப்பாங்க. போர் அடிக்க வைங்க உங்கள் பிள்ளைகளை. நம்ம செய்கிறோமா? நாங்களும் அதை செய்கிறதில்ல, கற்றுக்கணும். ஜென்ரேஷன் மொபைல் ஞானம் இல்லாமல் போகிற ஜென்ரேஷன். நமக்கெல்லாம் எவ்வளோ ஞானம் எங்கேருந்துங்க பெற்றோம்? யோசிச்சு பாருங்களேன், எங்கேருந்து வந்துச்சு? நிறைய ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம காலத்திலலாம் 50 வருஷம் ப்ராக்டிக்கல் ஞானம் நமக்கு ரொம்ப, என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு வாழ்க்கையில் இருந்துச்சான். இப்போல்லாம் இல்லவே இல்லை. ஏன்? அப்போ பாரு, இதை பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் கூட தங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை, தங்கள் நிலைமை, தங்கள் இருக்கிற நாடு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத வீடியோஸை பார்க்குறது. வாழ்க்கையில் என்ன செய்யணும் அடுத்ததுன்னு தெரியல. அவங்க சூழ்நிலை, வேலையில், ஸ்கூலில் என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஏன்? எல்லாம் கனவு உலகத்தில் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில்? யாராவது ரெண்டு பெரியவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அமைதியெல்லாம் அங்கே உட்காருவோம். அவங்க பேசுகிற சம்பாஷணையில், அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்கன்ற அந்த பேச்சிலேயே நிறைய ஞானத்தை நம்ம படிப்போம். பெரியவங்க அவங்க அனுபவம், வாழ்க்கையை சந்திக்கிறாங்க, சூழ்நிலையை சந்திக்கிறாங்க, அந்த பேச்சே நமக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கும். இப்போ எல்லாம் பிள்ளைங்க நான் பேசிகிட்டு இருந்தா என்ன பண்ணுங்க? இதே தான் வேலை, புத்தியே இல்லாத போக போகுது. ஆகவே நம்ம ஞானத்துக்கு அவங்க அவங்களால தான் ஞானம் வருது. அவங்ககிட்டேருந்து நம்ம படிக்கணும். வெரி ரொம்ப காஸ்ட்லி மிஸ்டேக்ஸை வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிடுவீங்க அவங்கக்கிட்ட அந்த ஞானத்தை படிக்கலைன்னா. பெரியவங்க அவங்க ஏன் மதிக்கணும்? எல்டர்ஸ், வயசானவங்க, ப்ராக்டிக்கலாக வாழ்ந்தவங்க, நமக்கு நிறைய ப்ராக்டிக்கல் விஸ்டம் அவங்ககிட்டேருந்து கிடைக்கும். அதுக்கு அவங்கள மதி, எசட்டியாக நினைக்காத. அவங்க செஞ்ச தப்பாக செஞ்சுருக்கலாம், அந்த தப்புலேருந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி செய்யாத, இப்படி செஞ்சு தான் நான் வாழ்க்கை இப்படி போச்சு, இப்படி செய்யாத, இப்படி செஞ்சு தான் நம்ம புள்ள வாழ்க்கை போச்சுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க அவங்க தாங்க. அவங்கள மதிக்க தெரியணும், அவங்க பேச்சை கேட்க தெரியணும், அவங்க பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து கேட்க பேச தெரியணுமே. அந்த முதிர்ந்த பிள்ளைங்க அப்படித்தான் வரும். அப்படி செய்யாமல் காஸ்ட்லி மிஸ்டேக் ஒருத்தன் செஞ்சான். ரஹபோம், யார் ரஹபோம் தெரியுமா? சாலமனுடைய மகன், பெரிய செல்வந்தம் நிறைஞ்ச கிங்டம் பண்ணி மகன்கிட்ட கொடுத்தார். அது ஒரு இன்ஸ்டாகிராம் முட்டாள் ஜெனரேஷன். அது ஒரு பைத்தியம். என்ன பண்ணுச்சு? பெரிய ராஜ்யம், சாலமன் ராஜ்யம் அவனுக்கு கிடைச்சிச்சு. தன் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான முடிவு அவன் எடுக்கணும். 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் மக்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து உங்கள் அப்பா எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு, நீ எங்கள் வேலையை கொஞ்சம் லெகுவாக்குனீன்னா நாங்கள் உனக்கு வேலைக்காரங்களாக அடிமைகளாக இருப்போம், ஒரே தேசமாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அவனை என்ன பண்ணாங்க? அவன் கூட இருந்த வயதானவங்க, அனுபவம் உள்ளவங்க, நிறை வயிறு உள்ளவங்க, நிறை மயிர் உள்ளவங்க வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு வயிறு இல்லை மயிர், அவங்க வந்து சொன்னாங்க, என்ன அவங்களுக்கு லெகு ஆக்கு, எங்கள் பேச்சை கேளு, அனுபவம் எங்களுக்கு தெரியும், மக்கள்லாம் எப்படின்னு தெரியும், ஞானத்தோடு உனக்கு சொல்கிறோம், எங்கள் பேச்சை கேட்டு டாக்ஸஸ் அவங்களுக்கு கம்மி பண்ணி, பலுவை குறைய பண்ணி, வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு அடிமையாக இருப்பாங்க. இவன் என்ன பண்ணான்? ஃபெலோ போய் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டான். வயசானவங்கிட்டலாம் கேட்க மாட்டார் இவர், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பார் இவர். அப்படி தான் பழகிட்டு போயிட்டான். அது திடீர்னு இல்லை, இப்படியே வளர்ந்து வந்தவன். நீங்களும் பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்குறதுல, ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வயசானவங்க பேச்சு கேட்குறதுல, இன்ஸ்டாகிராம் யங் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அதை தான் கேட்குறது. அவன் கேட்டான், என்ன ஆச்சு? அவங்க சொல்லி, எங்கள் அப்பாவுடைய சுண்டு விரலை விட என்னுடைய இது பயங்கரமாக பாரமாக இருக்கும் அப்படின்னா, அந்த முட்டாள்னால ஞானமான முதியோர்களுடைய ஆலோசனையை விட்டு ராஜ்யத்தில் 90% போயிடுச்சு, வெறும் 10% தான் மிஞ்சிச்சு. அவன் ஓடினா அதுக்கப்புறம் உயிருக்கு பயந்துக்கிட்டு, உயிருக்கு எப்படி ஆள வேண்டியவன், எவ்வளோ திருத்தம். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஒன்றா சேர்ச்சா, அங்கே ஒரு ராஜா, இங்கே ஒரு ராஜா, இங்கே ஒரு ராஜான்னு எப்பப்பார் அடிச்சுக்கிற இவன் பண்ண முட்டாளான ஒரு முடிவு தான். எதனால் வந்துச்சு? பெரியவங்கள மதிக்க தெரியல. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் செஞ்சிருவீங்க, திருத்தவே முடியாத முட்டாளை செஞ்சிருவீங்க. ஏன்? இதுதான் கொண்டு போவோம். இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷன், பெரியவங்கள மதிக்க கற்றுக்கணுமே. பாருங்களேன், ஓகே, பெரியவங்களை ஏமாதிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவங்க வயசானவங்க அவங்க ரெஸ்பெக்ட், ஏன்னா அப்படியே பயங்கரமாக எங்கே இருந்தால் அவங்கள மதிப்போம், நம்ம காசு கொடுப்பாங்க இல்லைனா மதிக்காமல் போயிட்டா, ஏன்னா பெரியவங்க வயசானவங்க நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லாமல் மதிக்காமல் போயிடாத. அவங்க அனுபவம், அவங்களுடைய வயசு மதிக்கணும். ஏன்னா அவ்வளோ ஆயுசு கடவுள் கொடுத்து, அவ்வளோ வயசு அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த கடவுளையே நீ அவமதிக்கிறாகேன். அவர் தான் வச்சிருக்கிறது அவங்கள, அவங்கள அவமதிக்கிற, அவங்க கொடுத்து அவங்கள வச்சிருக்காரே, நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரேன்னு அவங்கள மதித்து அவங்க ஆலோசனையை கேட்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம், அடிப்படை பரிசுத்தம் என்னன்னு பார்த்தோம். தகப்பனுக்கும் தாய்க்கும் பயப்படு, அதனோட வெளிப்பாடு முதிர்ச்சி எங்கே தெரியும், வெளியில் இருக்கிறவங்க பெரியவங்கள மதித்து பார்த்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற, அவங்க எந்திரிச்சு நிற்கிற, பெரியவங்க பார்த்தா எந்திரிச்சு நிற்கிற ஃபிசிக்கலாக, அவங்கள பார்த்து பேசுகிற, அவங்க வயசானவங்களுக்கு கது திறந்து விடுகிற, அதெல்லாம் தெரியும் அந்த புள்ளை அடங்குற புள்ளன் இல்லைங்களா, எல்லாம் தெரியாது. மூணாவதாக அதுக்கு வருகிற சோதனை என்ன, இந்த அடிப்படை பரிசுத்தத்துக்கு சோதனை என்ன, நான் சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு தெரியும், உங்களுக்கு போன உடனே அடுத்தது வீட்டுக்கு போன உடனே இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுவீங்க, ஐயோ திஸ் ஓல்டு பீப்புள் தீஸ் பாஸ்டர்ஸ் என்றால் சிதேவல், நம்ம கனவெல்லாம் ஒடுக்கிடுவாங்க, நம்முடைய ஆசைகளெல்லாம் நிறுத்திடுவாங்க, அவங்க பேச்செல்லாம் கேட்டால் நம்ம மேலே சாதிக்க முடியாது நம்ம கனவுகளை. மொபைல் இன்ஸ்டாகிராமில் போய் கேட்பாங்க, ஒரு ரிபலியஸ் ஜெனரேஷனுங்க, நீங்கள் வாழ்கிறது மோசமான கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் வந்த ஜெனரேஷன் அதுதான் இருக்குது. அவங்க பாடுற பாட்டுங்க, மியூசிக் பாட்டுங்க பாருங்களேன், ராக் சாங்ஸ் எல்லாம் நம்ம ரிபலியஸ்னஸை தூண்டுறது, அதிகாரத்தை எதிர்க்கணும், அதிகாரத்தை கேள்வி கேட்கணும், அதிகாரத்தை உடைக்கணுன்ற பாட்டுங்க தான். ஆட்ஸ் எல்லாம் பாருங்களேன், வர முன்னே அதுக்கு 20 வயசு இருக்காது, ஐ ஹேர்ன் 40 lakhs, ஐ ஏர்ன் 4 crores, 5 crores, அதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆகுது, ஐயோ நம்ம இருக்கிறோமே, நம்ம இருக்கிறோமா, 100 crore இருக்குதாமே, 50 crore இருக்குதாமே, இதெல்லாம் அடங்கிக்கிட்டு இருந்தால் நம்ம இப்படி இருக்கவே முடியாது. பொருளாசை கிளப்புது பாருங்களேன் இன்ஸ்டாகிராம். நான்லாம் ரெகுலராக இதில் பண்ணுறதில்ல, நானெல்லாம் அதிகாரத்துக்கு அடங்க மாட்டேன்னு வாலிபர்களை தூண்டி பொதுவாக ஆண்டவர் அமைச்ச அமைப்புக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் அத்தாரிட்டிக்கும் அடங்காமல் செய்கிறது தான் இந்த இன்ஸ்டாகிராம் ஜெனரேஷனுடைய வேலை. அவர் சொல்கிறார், நான் தான் கர்த்தர், என்னை மிஞ்சி ஒன்றும் நடக்காது உனக்கு. எங்கள் ஜென்ரேஷன் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள், அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 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 நக்கல், ஒரு சினிசிசம், ஒரு ஒரு குற்றம், ஒரு எல்லாரையும் கேள்வி கேட்குறது, எல்லாத்தையும் எதுக்குமே மதிக்காமல் செய்கிறது, இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்படிப்பட்ட அதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த ஆடு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆனஸ்ட்டாக இருந்தாலாம் பிரயோஜனம் இல்லை, உழைக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஏதாவது ஃப்ராடு பண்ணணும், ஏதாவது சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், பொருளாசையை தூண்டி செட்டில் ஆகணும். ஏன் நம்ம அவங்க எங்கள் பேச்ச கேளுங்க, ஆம்பிஷன்லாம் வரும் அப்படின்னு. அப்படி நடந்தால் என்ன ஆகும், அதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்லவா, 90% பொய், அதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே கிடையாது. அவங்க வியூஸ் வரணும், உங்களை மாதிரி எத்தனையோ ரெஹபோம் பைத்தியக்கார ரெஹபோம் பார்க்குறாங்க, லைக்ஸ் கொடுக்குறாங்கன்றதுக்காக போடுறது அதெல்லாம், அதை பார்த்தா நீங்கள் ஏமாந்து போகிறது. அதை பார்த்தா நான் காலைல பார்த்தோமே வேர்ல்டு வியூ, நம்ம வேர்ல்டு எப்படி பார்க்குறோம், எதை பார்க்குறோன்றதை பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்குவோம். அதை பார்த்தா அவங்க வேர்ல்டு வியூவை டெவலப் பண்ணுவீங்க, முட்டாளாக போயிடுவீங்களே, ரஹபோம் மாதிரி, சாம்சனை மாதிரி. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 100% சக்ஸஸ் கேரண்டி வேணுமா? கொஞ்சம் கூட இதுக்கு இடம் கொடுக்காம கடவுளுக்கு பயப்படுங்க. கர்த்தர், நானே கர்த்தர்னு சொல்லியிருக்கார், அவருக்கு பயப்படுங்க பாருங்களேன். அப்படி பயப்படும் போது அவர் கொடுக்க அந்த தடைகள் அந்த இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும்னு பார்க்குறோம். இன்னொரு 5 நிமிஷம் கொடுங்க, இதை முடிச்சிடலாம். இந்த மாதிரி ரிபலியஸ் ஜெனரேஷன் அடையாளம் வெளியில் தெரியும், அந்த அடையாளத்தை நம்ம தவிர்த்துக்கணும். என்ன சொல்கிறாரு 27வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்களேன், உன்னுடைய படிங்க 27, இதான் ரிபலியஸ் அடங்காத சந்ததியுடைய அடையாளங்கள்.
உங்கள் தலைமையை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை சுத்திகரிக்காமலும் செத்தவனுக்காக உங்களை உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களா?
எல்லாம் வெளி அப்பியரன்ஸ் வெளியில காட்டுறது, நாங்கள் அடங்காத ஜெனரேஷன். என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஹேர் ஸ்டைல காட்டுறது அவங்க அடங்காத ஜெனரேஷன். ஹேர் ஸ்டைல் மாத்திரம் இல்லை, இங்கே என்ன போட்டிருக்குது, தாடியில் காட்டுவாங்க. அந்த காலத்தில் காணானியருடைய பழக்கம், இந்த முடி வந்து இப்படி வரும்போது அவங்க கட் பண்ணி ஒரு ஸ்டைலாக இங்கே பண்ணிக்குவாங்க முடியை, அது பண்ணாதன்றார். தாடியை வந்து ஒரு மாதிரி ஸ்டைல் ஸ்டைலாக வேறு வேறு விதமாக பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் பண்ணாதன்றார். அது நம்ம இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அதில் அந்த கானானியருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணாது. என்ன, நேச்சுரலாக கெடுத்துக்காது. இன்னொன்று, டேட்டு வருது பாருங்களேன், டேட்டு தெரியுங்களா, டேட்டு பச்சை குத்துருது, அதெல்லாம் பண்ணாது. அதெல்லாம் அடங்காத ஜெனரேஷனுடைய அடையாளம். அந்த அடையாளங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது, நீ என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதிலோட பிரின்சிபல் என்ன, இயற்கையாக ஆண்டவர் தன்னுடைய சாயலாக உன்னை பிரதிபலிக்கணும், உன்னை இதுக்காக இப்படித்தான் படைச்சிருக்கிறாரு, அவர் நோக்கம் வச்சிருக்காரு, இதை வச்சு தான் உன்னை உயர்த்த போகிறாரு. அதெல்லாம் கெடுத்துக்காத. விகாரமாக ஒன்று பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறது, டேட்டு குத்திக்கிறது, இதெல்லாம் பண்ணாத. பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவங்கள ஆனர் பண்ணி கடவுளுக்கு பயப்படும் போது, அவங்க கொடுத்த வாழ்க்கை, அவங்க கொடுத்த உடம்பு, அதை நான் மதிப்பேன். இந்த மதிப்பு இதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, எதுக்கு ஒரு நோக்கத்துக்கு கொடுத்துருக்காரு, இதை வச்சு தான் என்ன உயர்த்த போகிறாரு, நான் அதை மதிப்பேன், அந்த பாதையில் நான் போவேன். அந்நியருடைய ரிபலியஸ் இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, நான் பார்த்துருக்குறேன். ஹார்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, சில ஹேர் ஸ்டைல்லாம் இப்படியே நிற்கும் கொம்பு மாதிரி, பார்த்துருக்கீங்களா, ஹேர் ஸ்டைல் அப்படியே கொம்பு மாதிரி நிற்கும், ஸ்போக்ஸ் மாதிரி நிற்கும், முள்ளு 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 மாதிரி நிற்கும், எல்லாம் நிற்கும் இல்லை, சிலது இப்படியே நேராக போகிற ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா. சில பேர் பர்பிளாக அடிச்சுக்குவாங்க, பர்பிள் முடிய பார்த்துருக்கீங்களா, ஆச்சரியமாக இருக்கும், பர்பிளாக அடிச்சுக்கும், இது என்னங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. சில பெண்கள், சில ஆண்கள் வந்து ஆம்பளை மாதிரி, இப்போ பெண்கள் மாதிரி முடிய விட்டுருப்பாங்க, ஜடெல்லாம் போட்டு வச்சுருப்பான். ஏன் அப்படி பண்ணுறாங்க நீங்கள் யோசிச்சிங்களா? இந்த டாட்டு கல்ச்சர் வந்து மாடர்ன் வேர்ல்டில், அந்த காலத்தில் வந்து கிரிமினல்ஸ் அடிப்பாங்க, கிரிமினல்ஸ் அடையாளம் காட்டுறதுக்கு அந்த இதை பழைய காலத்தில் அடிப்பாங்க, இவங்கெல்லாம் கிரிமினல்னு பேர், அந்த அடையாளம் பார்த்துக்கிறதுக்கு. அந்த டாட்டு போக போக என்ன ஆச்சுன்னா, கிரிமினல் கேங்ஸு, இந்த ட்ரக்கில் முழுகி இருக்கிற ராக் கல்ச்சர் உள்ள மக்கள், அதுக்கப்புறம் ரஷ்யன் ட்ரக் மாஃபியாங்க, அவங்கெல்லாம் அடையாளம் காட்டிக்கிறதுக்கு, மெக்சிகன் மாஃபியாங்கெல்லாம் ஃபுல்லு டேட்டூவில் தான் இருப்பாங்க. இது வந்து இந்த ஹோமோசெக்ஷுவல் பீப்புள் ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் ஆண் பெண் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற மைக்கேல் ஜாக்சன் தான் இதை ரொம்ப ஃபேமஸ் பண்ணார். அதுக்கப்புறம் சேட்டனிஸ்ட், சாத்தானுடைய கூட்டம்னு காமிச்சிக்கிறதுக்கு டேட்டூ அடிச்சுக்குவாங்க, இது சாத்தானுடைய கூட்டம். இவங்கெல்லாம் என்ன, இந்த அடையாளம்லாம் என்ன, ஒழுங்கான வழியில் நாங்கள் இருக்க மாட்டோம், கடவுள் அமைத்த படைத்த வழியில் அதுக்கு நேர் விரோதமாக எதிர்க்கிறவர்கள் நாங்கள், அதான் அடையாளம், எதிர்க்கிற ஜெனரேஷனுடைய அடையாளம். ஹேர் ஸ்டைல்லாம் நார்மலாக இருக்காது, இதெல்லாம் டாட்டூ அடிச்சுக்கிறது. இந்த கல்ச்சர் வந்து ஒரு அடங்காத, கட்டுப்பட முடியாத, ஆண்டவருக்கு அடங்காத ஒரு ஜெனரேஷன். சில பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஹேர் ஸ்டைல்லாம் வினோதமாக, இதெல்லாம் ட்ரெண்டுங்க, அதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஸ்டைல், இப்போ ஸ்டைல், டாட்டூ எல்லாம் ஸ்டைல், ரொம்ப அதெல்லாம் ரொம்ப சாதாரணது இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் இங்கே இதை போட்டிருக்கிறாரு இல்லைங்களா. ரிபலியஸ் ஜெனரேஷனுக்கு ஒரு அடையாளம். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வாலிப பையன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அடங்காமல் போகிறான்றான், அதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா, காதை குத்திக்குவான், காது கம்பளை குத்திக்குவான், பார்த்துருக்கீங்களா. அவர் சொல்கிறார் அதுதான் முதல் அடையாளம், அடங்காமல் போகிற புள்ள இதுன்னு, அழிய போகிற புள்ள அப்படின்னு. எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது நான் ரொம்ப யோசிப்பேன், ஏன் இப்படி பண்ணுதுன்னு. இங்கே பின்னாடி பார்த்தீங்களா, சில நேரத்தில் இது பார்க்கும்போது பின்னாடி ஃபுல்லு டேட்டு, இங்கே கழுத்து வரைக்கும் டேட்டு. ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்க, நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா, ஏன் இப்படி விகாரமாக முடிய வச்சுக்கிறாங்க. ரிங்ஸு பார்த்தீங்கன்னா, காதில் ரிங்ஸ் போட்டால் ஓகே, நம்ம கல்ச்சர் அது. இவங்க எங்கெங்கெல்லாம் ரிங்ஸ் போடுவாங்க, வாயில் ரிங்ஸ் போடுவாங்க, எப்படி போடுறீங்களா, இங்கே ரிங்ஸு, நாக்குள்ளே போட்டிருப்பாங்க ரிங்கு, நாக்குள்ளே, இங்கே இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க ரிங்ஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இங்கெல்லாம் ரிங்ஸ் வரும். ஏன், நேச்சுரலாக அகோரமாக இருக்கும், அதை பார்த்தாவே அப்படின்னு இருக்கும், எல்லாரும் பார்க்குற மாதிரி தோணும், அங்கே பாரு அங்கே பாரு. ஏன் அப்படி பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா, ஒரு சைக்காலஜிஸ்ட் நல்லா சொல்கிறார், கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட், இது அடங்காத போன ஜெனரேஷன்னால் இவங்களுக்கு பெருமை, தங்களை எல்லாம் பார்க்கணும், தங்களை எல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை, பெருமை, அகங்காரம். இது ஆண்டவருடைய வழியில் போகாமல், ஆண்டவர் ஏற்படுத்துகிற அந்த உயர்வு அவங்களுக்கு வராமல் போனதுனால, எல்லா கதவும் அடைக்கப்பட்டு வாழ்க்கையில் உருப்படாமல் போனதுனால, அந்த ஆசை கொஞ்சம் குறவில்லை, எல்லாம் தங்களை பார்க்கணுன்றதுக்கு. எங்களை விகாரமாக பண்ணிக்கிட்டாலும் சரி, எல்லாம் என்னை கவனிக்கணும், நான் இருக்கிறேன், என்னை பாருங்க, அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் என்னை பார்க்குறாங்க, ஐ எம் ஹாப்பி. பிங்க் கலர் முடி இருக்கும், இங்கெல்லாம் ரிங்ஸ் இருக்கணும், இங்கெல்லாம் டேட்டு இருக்கணும், பேய் மாதிரி இருந்தாலும் முடி இப்படியெல்லாம் நின்று அங்கே போகிற எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, எல்லாம் என்ன பார்க்குறாங்க, அந்த திருப்தி ஆகுது அவங்களுக்கு. ஆண்டவர் என்ன, என் பேச்சை கேளு, கேரக்டரை பில்ட் பண்ணு, ஹார்ட் ஒர்க்கு, உழைப்பு அதெல்லாம் கற்றுக்க, நல்லா போவேன் நீ வாழ்க்கையில், உரெல்லாம் உன்னை திரும்பி பார்க்குற மாதிரி நான் பண்ணுறேன் உன்னை, சொல்லலையா, உன்னை நான் கனம் பண்ணுறேன். ஆனால் அது விருப்பம் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு யாருக்கு இல்லை இல்லைங்களா. நம்ம பெருசாக வரணும், ஆண்டவர் என் பேச்சை கேளு நான் உயர்த்துறேன். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் ஆகாதனால, கேரக்டர்னால, உள்ளான குணத்தினால, ஒழுங்குனால, மரியாதினால வாழ்க்கையில் முன்ன வர முடியாதனால, ஆனால் அவங்கள எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை இருப்பதுனால இப்படி விகாரமாக தங்களை பண்ணிக்கிறாங்க, அடங்காத ஜெனரேஷன். இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நான் சொல்லி கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம முடிப்போம், நேரம் ஆயிடுச்சு. கன்க்ளூஷன் என்ன பிள்ளைகளே, யூ வாண்ட் அ சக்சஸ்ஃபுல் ஹாப்பி லைஃப், காட் சேஸ் பி ஹோலி. ஹோலி பேசிக் ஹோலினஸ் என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு ஹோலினஸ் என்ன தெரியுமா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி. அது கீழ்ப்படிஞ்சினா, அப்பா அம்மாவுக்கு பயந்தினா, லாஜிக்கலாக என்ன தெரியும், வெளியில் நீ பெரியவங்களை எப்படி மதிக்கிறன்றதில் தெரியும். வெளியில் மதிப்பை, அனுபவம் உள்ளவங்கள மதிப்பேன், அவங்கக்கிட்ட அவங்க பேசும்போது நின்று கேட்பேன், நம்ம கற்றுக்கலாமே. இங்கே போய் போய் உட்காந்து இன்ஸ்டாகிராமில் உட்காரதில்ல, எப்பப்பாரு அவங்க போய் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பேன். அல்டிமேட்டாக இந்த மாதிரி இந்த டேட்டூ விகாரமான சோகம் இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பொண்ணு, பார்த்தாவே அழகாக இருக்குது, எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது. தண்ணியை அசிங்கப்படுத்திக்கிறான், தண்ணியை அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஏன், தங்களை எல்லாம் பார்க்கணும், ரிபல்லிய சைனுடைய ஜெனரேஷன், அதில் போயிடாதீங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணை திறக்கட்டும், ரோமர் ரெண்டில் சொல்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஜெனரேஷனை என்ன பண்ணுறாரு ஆண்டவர், தங்களுடைய இழிவான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்து சகல விதமான பொருளாசையினால் அவர்கள் நிறைந்து தேவனை பகைக்கிறவர்களாக, அகங்காரம் உள்ளவர்களாக, அகம்பை உள்ளவர்களாக, தீமையை கண்டுபிடிக்கிறவர்களாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவ ஜெனரேஷன், சபிக்கப்பட்ட ஜெனரேஷன். அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படி போக போகிறீங்களா? ஒரே ஒரு வசனத்தை படிப்போமா, படித்து இதோடு முடிப்போம். ப்ராவர்ப்ஸ் 31:11 நீதிமொழிகள் 30:11 நீங்களும் இங்கிலீஷில் எடுத்துக்காங்க பசங்க. 30:11
தங்கள் தகப்பனை தவித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாலும் உண்டு, தாங்கள் அழுக்கற்ற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாலும் உண்டு, வேறொரு சந்ததியாலும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள், தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்டங்களை எடுத்த பற்களையும்.
சரி, அதை பாருங்களேன், தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதிக்காமலும் இருக்கிற, தாயை ஆசீர்வதிக்கணும்பா, அம்மா எனக்கு சாப்பாடு போடுறீங்களே, என்னை பார்த்துக்கிறீங்களே, என்னை பாதுகாக்கிறீங்களே, தாய் மாதிரி ஆசீர்வதிக்காத பிள்ளைகள் இருக்குது, அந்த ஜெனரேஷன் இருக்குது. தகப்பனை சபிக்கிறது, தாயை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறது, என்ன அந்த அந்த பிள்ளைகள் என்ன, எத்தனை மேட்டுமையான கண்கள், இதெல்லாம் யார் அப்படின்னு மே கண்கள்லாம் அப்படியே மேலே போகும். அவர் சொல்கிறார், நோ கழுகுகள் தின்னும் அந்த கண்கள்னு, கழுகள் தான் தின்னும், ஆசமாக தான் போவீங்க அந்த ஜெனரேஷன்றார். பாருங்களா, அங்கே போட்டிருக்கு அந்த ஜெனரேஷன், ஆனால் அசிங்கம் ஃபுல்லு. ஆனால் அவங்கள என்ன நினைக்கிறாங்களாம், தங்கள் கண்களில் அவங்க சுத்தம்னு நினைக்கிறாங்களாம், தங்கள் தான் நியாயம்னு நினைக்கிறாங்களாம். அவங்கள கடவுள் விடுவாரா, யோசிச்சு பாருங்கள், அதில் போய் மாட்டிக்காதீங்க, ஜெபம் பண்ணலாம்.